hear his voice. This message by Brother William Marian Branham was delivered on Sunday morning, October 5th, 1958 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1958 அக்டோபர் மாதம் 5 ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் குடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Thank you, brother. I believe it was said by David, I was happy when they said unto me, let us go into the house of the Lord.
Amen.
There's just something about Sunday school that the other parts of the service doesn't have any other time through the day. Amen. We have just awakened up from a good night's rest, and we just feel different, and you're refreshed and ready for the day.
சகோதரனிவில் உங்களுக்கு நன்றி. நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீதினால் கூறப்பட்டது என்று நினைக்கிறேன். ஞாயிறு முழுவதும் உள்ள மற்ற நேரங்களிலும் ஆராதனையின் மற்ற பாகங்களிலும் இல்லாதிருக்கிற ஏதோ ஒன்று ஞாயிறு பள்ளியில் உள்ளது. நாம் ஒரு நல்ல இரவு இடைப்பாறுதலிலிருந்து விடுத்துள்ளோம். நாம் சற்று வித்தியாசமாக உணர்கிறோம். நீங்கள் புத்துணர்ச்சியூட்டப்பட்டு அந்நாளுக்காக ஆயத்தமாயிருக்கிறீர்கள்.
Now we understand that last night we asked the peoples if they had a church of their, if they was attending while visiting or being regular members of churches, that they should attend their own church this morning. Because we, being an interdenominational, we just don't like to take people from their own congregation.
சென்ற இரவு நாம் ஜனங்கள் தங்களுடைய சொந்த சபையை உடையவர்களா இருக்கிறார்களா என்று அவர்களிடம் கேட்டோம். இங்கு வருகை தருகையில் இல்லை, நான் வழக்கமாக சபைகளின் அங்கத்தினரை குறித்து கூறுகிறேன். அதாவது அவர்கள் தங்களுடைய சொந்த சபையில் இந்த காலை பங்கேற்க வேண்டும். காரணம் என்னவெனில், நாம் ஸ்தாபன பாகுபாடற்றவர்களா இருக்கின்றபடியால் நாம் ஜனங்களை அவர்களுடைய சொந்த சபையிலிருந்து சேர்த்துக் கொள்ள விரும்புகிறதில்லை.
I do not condemn other churches. I condemn many times things that they condone, but I certainly don't condemn the church.
மற்ற சபைகளை கண்டிப்பதை குறித்து அநேக நேரங்களில் நான் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறேன். அது தவறாகும். நான் மற்ற சபைகளை குற்றம் சாட்டுகிறதில்லை. நான் அநேக நேரங்களில் அவர்கள் மன்னித்து விடுகிற காரியங்களையே குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் நான் நிச்சயமாக சபைகளை குற்றம் சாட்டுகிறதில்லை.
But many times when they teach things that's contrary to the scriptures, then I condemn that. And then when they do things that's sinful and permit it to be done in their churches, I condemn that.
ஆனால் அநேக சமயங்களில் அவர்கள் வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடான காரியங்களை போதிக்கும் போது அப்பொழுதே நான் அதை கண்டிக்கிறேன். அதன் பிறகு அவர்கள் பாவமுள்ள காரியங்களை செய்யும் போதும் அவர்களுடைய சபைகளில் அது செய்யும்படி அனுமதிக்கும் போதுமே நான் அதை கடிந்து
கொள்கிறேன். Catholic friends sitting here, and I never condemn the Catholic people. I condemn the doctrine of the Catholic Church because I don't believe it's scriptural.
ஆனால் அது இந்த விதமாக கூறப்பட்டுள்ளது. நான் இங்கு அமர்ந்துள்ள அநேக கத்தோலிக்க நண்பர்களை உடையவனாயிருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் கத்தோலிக்க ஜனங்களை கடிந்து கொள்கிறதில்லை. நான் கத்தோலிக்க சபையின் உபதேசத்தையே கடிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அது வேத பிரகாரமா இல்லை என்றே நான் நம்புகிறேன்.
And no more than I condemn them than I do many of the Protestant denominations, because I do not think it's scriptural.
நான் அவர்களை கடிந்து கொள்வதை காட்டிலும் அநேக புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்களையும் கடிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அதுவும் வேத பிரகாரமானதல்ல என்றே நான் கருதுகிறேன்.
And I am duty bound to stand for what's truth. Amen. You know, God will appreciate you if you'll be honest, just sincere.
நான் சத்தியத்திற்காக நிற்க கடமைப்பட்டுள்ளேன். புரிகின்றதா? நீங்கள் நேர்மையாகவும் உத்தமமாயும் இருப்பீர்களேயானால் தேவர் உங்களை உயர்வாக மதிப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
You know, a lot of times man seeking wife, a real man that's got man behind him, he does not altogether look for the girl that's so pretty in the face or so forth. He knows that'll be lost one of these days.
அநேக சமயங்களில் மனிதன் மனைவியை தேடுகிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு உண்மையான மனிதன் தனக்கு பின்னே ஒரு நல்ல மனைவியை உடையவனாயிருக்கிறார். அவர் மிகவும் அழகான முகத்தை கொண்ட பெண்ணை தேடுகிறதில்லை. அது இந்நாட்களில் ஒன்றில் இழக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருக்கிறான். பார்த்தீர்களா?
He looks for the woman that's woman in personality, a real woman. And if she's loyal and a real woman, that man will appreciate her.
அவன் ஒரு உண்மையான ஸ்திரியை, ஸ்திரீக்கான பண்பினை கொண்டுள்ள ஸ்திரியை எதிர்நோக்குகிறான். அவள் விசுவாசம் உள்ளவளாயும் ஒரு உண்மையுள்ள ஸ்திரியுமாய் இருந்தால் அந்த மனிதன் அவளை பாராட்டுவான்.
I don't care how much of a bad fellow he is and how much he runs around with bad women. There isn't a bad man in the world but what will appreciate a woman that'll stand for what woman really should be. That's right. Because he appreciates that.
அவன் எவ்வளவு ஒரு மோசமான நபராய் இருக்கிறான் என்றும் அவன் எவ்வளவுதான் மோசமான ஸ்திரீகளோடு சுற்றுகிறவனாய் இருக்கிறான் என்றும் நான் பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ என்னவாய் இருக்க வேண்டுமோ அதற்கான நிலையில் நிற்கும் ஒரு ஸ்திரீயை பாராட்டாத எந்த மோசமான மனிதனும் உலகத்தில் இல்லை. அது உண்மை. ஏனென்றால் அவன் அதை பாராட்டுகிறான்.
And that's the way it is by preaching the word. If a man will stand by just what he believes. Now, not you remember, God knows your heart. And if you'll stand by what you really believe to be the truth, then you can have faith in what you're talking about.
அந்த விதமாகவே வார்த்தையை பிரசங்கித்தலிலும் உள்ளது. ஒரு மனிதன் அவன் விசுவாசிக்கிறதை கொண்டு நிற்பானையானால் நலமாயிருக்கும். இப்பொழுது தேவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை விசுவாசிப்பதன் மூலம் நிற்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கக்கூடும்.
Couple of good friends here. Brother Charlie Cox, I see sitting out there. And the last few weeks I've been down in Kentucky with him squirrel hunting where I got some rest. Brother Banks Woods and we training in our rifles. I just got to have mine so perfect that it'll drive a tack at 50 yards or I just can't hunt. See, that's all.
எனக்கு இங்கே இரண்டு நல்ல நண்பர்கள் உண்டு. சகோதரன் சார்லி காக்ஸ் அங்கே அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். கடந்த சில வாரங்கள் நான் அவரோடு அணில் வேட்டைக்காக கெண்டக்கில் இருந்தபோது நான் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டேன். சகோதரன் பேங்க்ஸ்வுட், இப்போது நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிகளில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடையதை 50 கஜ தூரத்தில் சரியாக சுடும்படி மிகவும் பரிபூர்ணமாக வைத்துக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் என்னால் வேட்டையாட இயலாது. புரிகிறதா? அவ்வளவுதான்.
If you're shooting at the squirrel, a head shot, and his head's probably that big around, anywhere within an inch group will be all right. See? Anywhere in there.
பாருங்கள், அவ்வாறு சரியாக குறிவைத்து சுடுவது என்ன நன்மையை செய்கிறது? பார்த்தீர்களா? காரணம், நீங்கள் அணிலை சுடுவீர்களேயானால், அதை தலையில் சுடுவீர்களேயானால், அதனுடைய தலை அநேகமாக அந்த அளவு பெரிய வட்டமாக இருக்கும். அதற்குள் எங்காகிலும் ஒரு அங்குலம் குண்டு பாய்ந்திருந்தால் சரியாயிருக்கும். பாருங்கள், அங்கே அதற்குள் எங்காகிலும் சுடப்பட்டிருந்தால் சரி.
Either one of those boys, that's all right, I get the squirrel. They go on and get the squirrel. But to me, it's got to be just perfect. It's got to hit the tack. It can't miss it at a quarter of an inch. It's got to hit the tack solid. Or I just get all nervous and upset.
அந்த பையன்களில் யாராவது ஒருவன், அதெல்லாம் சரி, நான் அணிலை சுட்டுவிட்டேன் என்பான். அப்பொழுது அவர்கள் போய் அந்த அணிலை கொண்டு வருவார்கள். ஆனால் எனக்கோ அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அது அந்த குறியிடத்தில் சுடப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு காலங்கூட அளவும் தவறக்கூடாது. அது அந்த குறியிட்ட இடத்திலேயே சுடப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் நரம்புணர்வு பாதிப்பை பெற்று நிலகுலைந்து விடுகிறேன்.
I was sitting down the other day in the woods and I was saying, oh, Lord, well, why am I such a crank? Well, why did you make me to be such a crank?
நான் அன்று ஒரு நாள் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறேன்? நீர் ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனாக உண்டாக்கினீர் என்று கூறிக்கொண்டிருந்தேன்.
Brother Banks went hunting with his rifle and he pulled it up to shoot it in with the telescope sights and you just every once in a while you'd one will go off cause if it a factory loaded ammunition will do that anyhow cause you got a little more powder and a little less powder.
சகோதரன் பேங்க்ஸ் தன்னுடைய கைத்துப்பாக்கியுடன் வேட்டைக்கு சென்றார். அவர் தூரதரிசனி கண்ணாடிகளின் பார்வையின் மூலம் அதற்குள் சுடும்படி அதனை எடுத்தார். நீங்கள் வெறுமனை எப்பொழுதாவது ஒருமுறை நீங்கள் அதிலிருந்து ஒன்று வெளிச்செல்லும். காரணம், அது எப்படியாயினும் நிறுவனம் துப்பாக்கியில் நிரப்ப தயாரிக்கும் வெடிமருந்தே அதை செய்யும். ஏனென்றால் நீங்கள் நிறைய வெடிமருந்து ரவைகளையும் சற்று சிறிய வெடிமருந்து ரவைகளையும்
உபயோகப்படுத்துகிறீர்கள்.
ஆனால் அதுவே சற்று தள்ளி அல்லது ஒரு அங்குலம் அல்லது இரண்டு அங்குலம் தள்ளி சுட செய்கிறது. ஆனால் சகோதரன் பேங்க் அவர்களோ, ஓ அது பரவாயில்லை, நான் அணிலை சுட்டுவிட்டேன் அவ்வளவுதான் என்கிறார். அது அவரை தொல்லைப்படுத்துகிறதில்லை, சார்லி அவர்களுக்கும் அது அதே விதமாக தொல்லைப்படுத்துகிறதில்லை. ஆனால் எனக்கோ வட்டத்தின் மையத்தில் சுட வேண்டும், இல்லை என்றால் அது என்னை நிலைகுலைய செய்கிறது. அப்பொழுது நான் வழக்கமாகவே பாதிப்புக்குள்ளானவனை போலாகிவிடுகிறேன் என்று கூறினேன். அதன் பின்னர் நான் சற்று பின்னோக்கி நினைத்து பார்க்க துவங்கினேன். அப்பொழுது என் வாழ்க்கையும் அந்த விதமாகவே இருக்கிறது என்பதை நான் கண்டறிகிறேன். அதுவே என்னுடைய ஜீவி அமைப்பின் மாதிரியாயிருக்கிறது.
பின்பு
நான், நல்லது, நீர் ஏன் என்னை அந்த விதமாக உருவாக்கினீர் என்று எண்ணினேன். அது சற்று நகர்ந்து அந்த வழியா அல்லது அந்த வழியாக செல்லுமையானால் அப்பொழுது அது எனக்கு நரம்புணர்வு பாதிப்பையும் கூட உண்டாக்குகிறது.
And that's the way then the Lord revealed to me sitting down there up on Dutton Holler, where we was at hunting, that I believe it's called Dutton, but the squirrels eat so fast I call it Glutton.
அப்பொழுது அந்த விதமாகவே நாங்கள் வேட்டையாட உட்கார்ந்திருந்த அந்த கல்டன் ஹாலோ என்ற இடத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அது டட்டன் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அணில்கள் அங்கு மிகவும் வேகமாகவே சாப்பிடுகின்றன. எனவே நான் அதை பெருந்திரிக்காரன் என்னும் இடம் என்றே அழைக்கிறேன்.
So they up on this place, I thought, that's it. I would not even teach that there was a hell until I was positive of it.
இந்த இடத்தில் தான் நான் அதுதான் இது என்று எண்ணினேன். நரகம் என்ற ஒன்று உண்டு என்று நான் உறுதியாக அதை குறித்து அறியும் வரையில் நான் அதை குறித்து கூட போதிக்கவே இல்லை. புரிகின்றதா?
And therefore, if the scripture predicts divine healing and here it looks like this and like that, if a scripture says Father, Son and Holy Spirit, like there's three gods and I see there's only one.
வேதம் தெய்வீக சுகமளித்தலை முன்னறிவிக்க இங்கோ அது இந்த விதமாகவும் அந்த விதமாகவும் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மூன்று தேவர்கள் உள்ளனர் என்பதை போன்ற ஒரு வேத வாக்கியம் பிதா குமாரன் பரிசுத்தாவி போன்று கூறினாலும் நான் அங்கே ஒரே ஒருவர் மாத்திரம் உண்டு என்பதை காண்கிறேன்.
And now, how am I going to just haphazardly about some other man's what they say about it, take it like that?
அப்படி இருக்க நான் எப்படி அதை குறித்து வேறு யாரோ ஒரு மனிதனுடைய கருத்தை அவர்கள் அதை குறித்து கூறுகிறதை அந்த விதமாகவே தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியும்?
If the Bible speaks of predestination and grace and here it's got works and here it's got grace and I just can't preach it like that. I got to solve that and through and through and through the Bible till it's perfectly driving attack. Till it really comes out perfectly through the scriptures.
வேதம் முன்குறித்தலையும் கிருபையையும் குறித்து பேசுமையானால் இதோ அது கிரியை செய்கிறது, இதோ அது கிருபையை பெற்றுள்ளது. எனவே அவர்கள் கூறுகிற விதமாக என்னால் அதை பிரசங்கிக்க முடியாது. அது உண்மையாகவே வேத வாக்கியங்களின் ஊடாக பரிபூர்ணமாக வரும் வரை, அதை பரிபூர்ணமாக பொருத்தும் வரை நான் அதற்கு வேதாகமத்தினூடாகவே தீர்வை காண வேண்டும்.
Then when I stand, I can really have faith in what I'm doing. Know that what you're preaching is the truth.
அப்பொழுது நானே நிற்கும் போதும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதிலும் பாருங்கள், நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது சத்தியமாக இருக்கிறது என்பதை அறியும் போதே எனக்கு அதில் உண்மையாகவே விசுவாசம் உண்டாயிருக்கும். புரிகின்றதா?
And then if anybody gets contrary about it, you've already studied enough that you know just exactly what he says, where to stop him at. See? Right here.
அப்பொழுது எவரேனும் அதை குறித்து எதிர்மாறாக புரிந்து கொண்டால் அவர் சரியாக என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் போதுமான அளவு ஆய்ந்து படித்துள்ளபடியால் அந்த நபரை எங்கே தடுத்து நிறுத்தி, பார் இதோ சரியாக இங்கே இருக்கிறது என்று கூற நீங்கள் அறிந்திருப்பீர்கள். புரிகின்றதா?
And that's the way it is. God makes us different ways that we can just simply that makes the world that way. But that's what makes me that nervous, upset type of a person. It's got to be just right.
அந்த விதமாகத்தான் அது உள்ளது. தேவன் நம்மை வித்தியாசமான வழிகளில் உண்டாக்குகிறார். அதாவது நாம் வெறுமன எளிமையாக அதுவே உலகத்தை அந்த விதமாக்குகிறது. நல்லது. அந்த விதமாகவே அது எனக்கு நரம்புணர்வு பாதிப்பை உண்டாக்கி ஒரு நிலைகுலைந்த நபரை போன்றாக்குகிறது. அது சரியாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது.
I'm so glad tonight, today, this morning to say that I know that the Lord Jesus is not dead.
Amen.
He is a living. And he's just as much right here now as he was any time in the world at Galilee or anywhere else. He's a living, resurrected, omnipresent Son of the living God.
நான் கர்த்தராகிய இயேசு மரித்துவிடவில்லை என்பதை நான் அறிந்துள்ளேன் என்று கூறுவதற்காக இன்றிரவு இந்த காலையில் நான் மிகவும் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உலகத்தில் இருந்தபோது கலிலேயாவிலும் மற்றெங்கும் எந்த நேரத்திலும் இருந்தது போலவே இப்பொழுதும் இங்கே இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற, உயிர்த்தெழுந்த, சர்வ வியாபியான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிறார்.
And I wasn't sure that he was right here. I'd be all confused and make me so nervous I wouldn't know what I was doing. See?
நான் சரித்திர பிரகாரமான தேவனை குறித்து ஏதோ ஒரு வேதவாக்கியத்தை போதித்திருப்பேனேயானால் அப்பொழுது நான் அவர் இங்கே இருந்தார் என்பதை குறித்து நான் நிச்சயமுடையவனாக இருந்திருக்க மாட்டேன். நான் முழுமையாக குழப்பமடைந்திருப்பேன். அது எனக்கு மிகுந்த நரம்புணர்வு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதையே அறியாதிருந்திருப்பேன். புரிகின்றதா?
Now I wouldn't know where to tell people, well, he'll do this or he'll do that. I couldn't tell you. I don't know. But when you know what he promised he would do and have seen him do it, then you know where you're standing.
எங்கே ஜனங்களுக்கு கூற வேண்டும் என்பதையும் நான் அறியாதிருந்திருப்பேன். நல்லது. இப்பொழுது அவர் இதை செய்வார் அல்லது அவர் அதை செய்வார், என்னால் அதை உங்களுக்கு கூற முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்வதாக வாக்களித்தார் என்பதை நீங்கள் அறியும் போது அப்பொழுது நீங்கள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா?
And see how God in his great plans just know how to make every person just exactly to be a certain thing because he's going to use them for that purpose.
எப்படி தேவன் தம்முடைய மகத்தான திட்டங்களில் இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு நபரையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்துள்ளார் என்பதையும் பாருங்கள். ஏனென்றால் அவர் அவர்களை அந்த நோக்கத்திற்காகவே பயன்படுத்தப் போகிறார்.
You're that little lady up here a while ago, Mrs. Stricker, singing without any music. She had some kind of a little thing she was blowing through to get her tune or key or whatever you call it.
சற்று முன்பு இங்குள்ள அந்த சிறிய பெண்மணி பாடினதை நீங்கள் கேட்டீர்களா? திருமதி ஸ்ட்ரிக்கர் அவர்கள் எவ்வித இசையுமின்றி பாடுகின்றார். அவள் ஏதோ ஒரு விதமான ஒரு சிறு கருவியை வைத்துக் கொண்டு அவள் தன்னுடைய ராகத்தை அதனூடாக ஊதிக்கொண்டே தன்னுடைய சுருதியை அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்களோ அதை அதன் மூலம் இசைத்தாள்.
And could stand and sing with that real low voice and raise it up, that ship ahoy. Now, you ought to hear me try that sometime. It would be terrible. But you see, God knows just how to make that woman up so she'd do that.
அவளால் நின்று அதை உண்மையாகவே தாழ்வான குரலில் பாடி பின்னர் அதை ஷிப் ஹாய் என்று உயர்த்தி பாடவும் முடிந்தது. இப்பொழுது நான் சில நேரத்தில் பாட முயற்சிப்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அது பயங்கரமாயிருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் அவளை அதை பாட செய்யும்படி அந்த பெண்மணியை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்.
And that's the way we all have different makeups. If we would just find our position in Christ and there abide and serve him.
அதுவே வழியாயிருக்கிறது. நாம் எல்லோருமே வித்தியாசப்பட்ட உருவ அமைப்புகளை உடையவர்களாயிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஸ்தானத்தை கண்டறிந்து அங்கேயே தரித்திருந்து அவரை செவிப்போமையானால் நலமாயிருக்கும்.
See a little girl sitting here this morning in a wheelchair. Bless your little heart. What's crippled you up, honey? Muscle, I can't say that word. Want to get started? The dystrophy, or what? Is that what it is, sweetheart? It's made you a cripple? Or is it polio? Polio?
இந்த காலையில் இங்கே ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒரு சிறு பெண்ணை பார்க்கிறேன். உன்னுடைய சிறு இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேனே, நீ எதனால் குணமாக்கப்பட்டாய்? தசை. ஓ, நான் அந்த வார்த்தையை கூற துவங்கின போதே என்னால் அந்த வார்த்தையை கூற முடியவில்லை. சதை வளர்ச்சியினால் பலங்குன்றி போகுதல் அல்லது அது வேறென்னமாகவோ இருந்தது. இனிய இருதயமே, அதுதான் ஆயுது? அதுதான் உன்னை குணமாக்கியதா அல்லது இது இளம்பிள்ளை வாதமா? இளம்பிள்ளை வாதம்.
You know, Jesus heals little girls, doesn't he? You're a mighty pretty little girl, and I believe Jesus lets you get well.
இயேசு சிறு பெண்களை குணமாக்குகிறார் என்பதை நீ அறிவாய். அவர் சுகமாக்குகிறது இல்லையா? நீ ஒரு பருமனான அழகான சிறுபெண்ணாயிருக்கிறாய். இயேசு உன்னை குணமடைய செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Last night those two little girls that was sitting here with that disease that not even a person in the world knows what it is. Their little fingers drop off and their little feet dropped off too, pretty little girls.
கடந்த இரவு அந்த சிறு பெண் பிள்ளைகள் இங்கே வியாதியோடு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அந்த வியாதி என்ன என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த நபரும் அறிந்திருக்க கூட மாட்டார்கள். அவர்களுடைய சிறு விரல்கள் அழுகி உதிர்கின்றன. அவர்களுடைய சிறு பாதங்களும் கூட அவ்வாறே உதிர்கின்றன. இரண்டு அழகான சிறு பெண் பிள்ளைகள்.
And I happen to know their mother and their grandmother and just felt led to condemn that devil that would torment them little things sitting there right out. And they've been in wheelchairs for I don't know how long.
நான் அவர்களுடைய தாயாரையும் அவர்களுடைய பாட்டியையும் அறிந்து கொள்ள நேர்ந்தது. அப்பொழுது நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த சிறு பிள்ளைகளை துன்புறுத்தும் அந்த பிசாசை உடனடியாக கடிந்து கொள்ளும்படிக்கு வழிநடத்தப்படுவதை உணர்ந்தேன். அவர்கள் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து வந்திருந்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் அவ்வாறு இருந்து வந்தனர் என்பதை நான்
அறியேன். கடந்த
இரவு அந்த சிறு பெண் பிள்ளைகள் எழும்பி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்கும் வேகமாக பரவிற்று. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மிகவும் கிருபையுள்ளவராய் இருந்தார் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஓ, அவர் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறாரே, நாம் அவரை அதிகமாக பாராட்ட வேண்டும்.
Then I was thinking just last night after I had went home and laying down for a few minutes, I was thinking of when the soul has gone out of a man, what is it?
கடந்த இரவு நான் வீட்டிற்கு சென்ற பிறகு படுத்துக்கொண்டு ஒரு சில நிமிடங்களாக இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் ஆத்மா ஒரு மனிதனை விட்டு செல்லும் போது அது என்னவா இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
It's his inner being that has moved out. He's not dead, he's still alive. See, he lives forever.
அது அவனுடைய உள்ளான மனுஷன் வெளியே சென்று விடுகிறதா இருக்கிறது. அவன் மரிக்கவில்லை, அவன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். புரிகின்றதா? அவன் என்றென்றைக்குமாய் ஜீவிக்கிறான்.
And our loved ones who have passed on beyond this veil is in a body that we don't know what it is. It isn't revealed. There's three stages of everything.
இந்த திரைக்கப்பால் கடந்து சென்றிருக்கிற நம்முடைய அன்பார்ந்தவர்கள் நாம் என்னவென்று அறியாத ஒரு சரத்தில் இருக்கின்றனர். அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு காரியத்திலும் மூன்று கட்டங்கள் உண்டு.
There's a stage of the mortal body, the immortal body, and then the glorified body. See? Just like other things like Father, Son, and Holy Spirit goes in one channel, and the three makes the one.
அழிவுள்ள சரீரம் என்பது ஒரு கட்டமாகும். பின்னர் அழிவில்லாத சரீரம், அதன் பின்னர் மகிமையின் சரீரமாகும். புரிகின்றதா? அதே போன்று மற்ற காரியங்களும் உள்ளன. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதும் ஒரு வழியில் செல்கிறது. மூன்றும் ஒன்றையே உருவாக்குகிறது.
Justification, sanctification, baptism, the Holy Ghost in a channel makes the one, and soul, body, and spirit. Makes the one, and it travels in threes, and threes are ones.
நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதும் ஒரே வழியில் இருந்து ஒன்றையே உருவாக்குகிறது. அதன் பின்னர் ஆத்மா, சரீரம் மற்றும் ஆவியும் ஒன்றையே உருவாக்குகிறது. அது மூன்றில் தொடர்ந்து செல்கிறது. மூன்றும் ஒன்றாயிருக்கிறது.
And take a three-part piece of glass and lay it in the sun. It'll reflect the colors, yet seven colors will come down to one.
மும்முனை கொண்ட ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அதை சூரிய வெளிச்சத்தில் வைத்தால் அது நிறங்களை பிரதிபலிக்கும். அதே சமயத்தில் ஏழு நிறங்களும் அந்த ஒன்றுக்கு உண்டாகும்.
And you take red and look through red at red, how many knows what color it'll be? White. Mm-hmm. Isn't that strange? That red through red looks white.
நீங்கள் சிகப்பு நிறத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகப்பு நிறத்தை சிவப்பு நிறத்தினூடாக நோக்கி பாருங்கள். அப்பொழுது அது என்ன நிறமாய் காணப்படும் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? வெண்மை நிறம். அது வினோதமாய் இல்லையா? அதாவது சிகப்பு நிறத்தை சிகப்பு நிறத்தினுடாக நோக்கி பார்க்கும் போது வெண்மை நிறம் காணப்படுகிறது.
Red is a sign of redemption. And when you God looks at our red sins through the red blood of his precious son, they're white. So but he has to look through the blood. If it doesn't, they are sinful. So we have to be under the blood.
சிகப்பு நிறம் மீட்பின் அடையாளமாயிருக்கிறது. தேவன் நம்முடைய சிவந்த பாவங்களை அவருடைய விலையேறப்பட்ட குமாரனின் சிவந்த இரத்தத்தினூடாக நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது அவைகள் வெண்மையாயிருக்கின்றன. அவர் இரத்தத்தினூடாக நோக்கி பார்க்க வேண்டியவராயிருக்கிறார். அப்படி நோக்கி பார்க்கவில்லை என்றால் அவைகள் பாவமுள்ளதாக இருக்கும். ஆகையால் நாம் இரத்தத்தின் கீழாக இருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
And when the soul leaves the body, it takes its journey into a place of rest in a body that's in the form and shape of this body, but it isn't this type of body.
ஆத்மாவானது சரீரத்தை விட்டு செல்கிற போது அது இந்த சரீர அமைப்பில் உருவான ஒரு சரீரத்துக்குள்ளாக இளைப்பாறும் சரீரத்திற்குள்ளாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் அது இந்த மாதிரியான சரீரம் அல்ல.
You meet your loved ones, you couldn't shake their hands. You can talk to them, you can look at them, they look just like they do here.
நீங்கள் உங்களுடைய அன்பார்ந்தவர்களை சந்திப்பீர்கள். நீங்கள் அவர்களுடைய கரங்களை குலுக்க முடியாது. உங்களால் அவர்களிடத்தில் பேச முடியும். உங்களால் அவர்களை பார்க்க முடியும். அவர்கள் இங்கே இருந்தது போலவே அங்கும் காணப்படுவார்கள்.
Because when Peter and John and James saw Moses and Elijah, they recognized them on Mount Transfiguration. But it's a body.
காரணம் என்னவெனில் பேதுரு, யோவான், யாக்கோபு, மோசேயையும் எலியாவையும் கண்டபோது அவர்கள் இவர்களை மறுரூப மலையின் மேல் அடையாளம் கண்டுகொண்டனர். ஆனால் அது ஒரு சரீரமாயிருக்கிறது.
But then when that body, a kind of a celestial body, when it returns back to the earth, it picks up the substance that it once lived in, and then it becomes a glorified body. And that body is the one that we'll see the Lord Jesus and His resurrected body.
அதன் பின்னர் அந்த சரீரமானது வானத்திற்குரிய ஒரு வகையான சரீரமானது அது பூமிக்கு திரும்புகிற போது அது ஏற்கனவே ஜீவித்த அந்த சரீரத்தின் பகுதியை எடுக்கிறது. அப்பொழுது அந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாகிறது. அந்த சரீரத்தில் தான் நாம் கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் காண்போம்.
It does not yet appear what we shall be, said Paul. But we know we shall have a body like his own glorious body, for we shall see him as he is.
Paul, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்றான்.
All these old wrinkled hands and broken down tissues will all fade away into the splendor of youth.
Amen.
You old man and women, remember you, this is that's a mark of the fall, your old age. But in the resurrection, there'll not be one mark of anything of sin.
இந்த எல்லா சுருக்கமிழந்த வயோதிக கரங்களும் உடைந்து போன உடலின் ஆக்கமூல பொருட்களும் மென்மையான இளமைக்குள்ளாக மங்கி போகும். வயோதிக புருஷர்களும் ஸ்திரீகளுமாகிய நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வயோதிக காலத்தின் முதிர்ந்து போகுதலின் ஒரு அடையாளமாகும். ஆனால் உயிர்த்தெழுதலிலோ அவர்களுக்கு பாவத்தின் எந்த ஒரு அடையாளமும் காணப்படாது.
But why did God make you like he did? He brought you to a certain age. When you was about 22, 23 years old, you were your best. You were eating food and getting stronger and healthy, and what a powerful looking person you was.
ஆனால் தேவன் அவரை உண்டாக்கினது போலவே ஏன் உங்களை உண்டாக்கினார்? அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட வயது வரை கொண்டு வந்தார். நீங்கள் சுமார் 22-23 வயதாக இருக்கும் போது நீங்கள் மிக சிறப்பாக இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் உணவை உட்கொண்டு பலமடைந்து ஆரோக்கியமாக இருந்து வந்தீர்கள். நீங்கள் என்ன ஒரு வல்லமை உள்ள தோற்றமளிக்கும் நபராக இருந்தீர்கள்.
Then after that you become wrinkling away. See, death set in. But in the resurrection, all old age will be wiped away.
அதன் பின்னர் பாருங்கள், உங்களுக்கு சுருக்கங்கள் விழுந்தது. பாருங்கள், மரணம் தோன்றுகிறது. ஆனால் உயிர்த்தெழுதலில் எல்லா வயோதிபமும் மறைந்து போகும்.
I'm looking here at a little old preacher and his wife. They're in their 80s, I guess. Brother and sister kid. Preaching the gospel perhaps before I was born. And I'm an old man.
நான் இங்கே ஒரு வயோதிக பிரசங்கியாரையும் அவருடைய மனைவியையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தங்களது 80வது வயதிலே கடந்தவர்களாக இருக்கின்றனர் என்று நான் யூகிக்கிறேன். சகோதரன் மற்றும் சகோதரி கிட்ட அவர்களும் ஒருவேளை நான் பிறப்பதற்கு முன்னமே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம். நானே வயோதிக மனிதனாக இருக்கிறேன்.
And I see him sitting here, peaceful looking little old couple. And I just think that in the resurrection, what they'll look like.
அவர்கள் இங்கே சமாதான தோற்றத்தோடு வயோதிக தம்பதிகளாக அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலில் எந்த விதமாக காணப்படுவார்கள் என்று நான் சற்று எண்ணி
பார்க்கிறேன். Shaking hands of trembling and palsy and gray hairs will fade away into the splendor of youth.
Praise the Lord.
It really pays to serve the Lord.
Amen.
It really does.
Praise God.
We'll see him someday.
அவர்களின் வயோதிக சுருக்கங்களும் நடுக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கும் கரங்களும் முடக்குவாதமும் நரைத்த முடிகளும் மென்மையான இளமைக்குள் மறைந்து போகும். அது உண்மையாகவே கர்த்தரை சேவிக்கும்படி அளிக்கப்படுகிறது. அது உண்மையாகவே அவ்வாறு வழங்கப்படுகிறது. நாம் என்றோ ஒரு நாள் அவரை காண்போம்.
Wonderful Rosella Griffin is present. I'd like to get her to say a word. A little alcoholic that was just healed here a few years ago, and that might help some alcoholic at cheer.
Rosella Griffith அவர்கள் இப்பொழுது இங்கு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் அவளை ஒரு வார்த்தை கூற வைக்கும்படி விரும்புகிறேன். இங்கே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டுமீறிய குடிபோதைக்கு அடிமையான ஒரு பெண்மணி சுகமாக்கப்பட்டாள். அது இங்குள்ள அதே விதமாக மட்டுமீறிய குடிபோதைக்கு அடிமையான சிலருக்கு உதவியாயிருக்கலாம்.
Had to go home this morning. All right. Wonderful case. I thought last night I should have had her to say something. I would if I'd have knew it. If she was going this morning. So many things. I just like the folks of the tabernacle to hear.
அவள் இந்த காலை வீட்டுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. சரி, அற்புதமான உதாரணம் ஆயிற்று. கடந்த இரவே நான் அவளை ஏதோ ஒன்றை கூற வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவள் இந்த காலையில் செல்லப்போவதா இருந்தாள் என்பதை நான் அறிந்திருந்தால் அவ்வாறு செய்திருப்பேன். ஆகையால் நான் கூடாரத்தின் அங்கத்தினர்கள் அநேக காரியங்களை கேட்கும்படி விரும்புகிறேன்.
Now, is there any here to be baptized this morning in water? Let's see, 1, 2, 3, 4, 5, 6. About 6 or 7 here to be baptized. And the baptismal service will follow this Sunday school lesson.
இப்பொழுது இக்காலையில் இங்கு எவரேனும் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கிறீர்களா? நாம் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 6 அல்லது 7 பேர்கள் இங்கே ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கின்றனர். இந்த ஞாயிறு பள்ளி பாடத்தை தொடர்ந்து ஞானஸ்தான ஆராதனை இருக்கும்.
Now the Sunday school room for our sister Arnold for her little tots has been cut out, and we'll just, if you will, sister Arnold, we'll just almost have to postpone that until the following day, because we don't have the room for the school.
இப்பொழுது நம்முடைய சகோதரி ஆர்னால் அவளுடைய சிறு பிள்ளைகளுக்காக வழக்கமாக ஞாயிறு வேதப்பாட பள்ளி நடத்தப்படும் அறையில் நடைபெறுவது நிறுத்தப்பட்டுள்ளது. சகோதரி ஆர்னால், நாங்கள் அதை நாளைய தினம் வரையில் இறக்குறைய ஞாயிறு பள்ளியை நிறுத்தி வைத்துள்ளோம். ஏனென்றால் எங்களுக்கு ஞாயிறு ஆராதனைக்கே அறைகள் இல்லை.
And I'll read some scripture here in a few minutes for the little children, and that'll give them something to think of too. And then next Sunday you'll continue on with your regular services and the Sunday school.
நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கே சில வேத வாக்கியங்களை வாசிப்பேன். ஏனென்றால் அது சிறு பிள்ளைகளுக்கும் கூட அதை குறித்து சிந்திக்கும்படியான ஏதோ ஒன்றாய் அவர்களுக்கு அளிக்கும். அதன் பின்னர் அடுத்த ஞாயிறு நீங்கள் வேத பாட பள்ளியையும் தொடரலாம்.
Now we want to say it. Here's another thing I want to say this morning. I told them not to do this, but they did it anyhow. That was an offering last night. They come to me. An offering. I told them not to do that. See.
இப்பொழுது நாங்கள் கூற விரும்புவது, இக்காலையில் நான் இங்கே மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நான் இதை செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் அதை எப்படியோ செய்துவிட்டனர். பார்த்தீர்களா? பாருங்கள், அது கடந்த தடவை என்னிடத்தில் வந்த காணிக்கையாயிருந்தது. நான் அதை எடுக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினேன். பாருங்கள்.
And they did it anyhow, and when I didn't know it until Billy told me that my brother Doc had brought it to him over to his house. And I've never counted it yet, but I believe that it was reported that there was about 300 or a little over 300. Is that, you remember Doc what it was? What was that, brother? 324.12. I thank you very much.
ஆனால் அவர்களோ அதை எப்படியோ எடுத்து விட்டனர். சகோதரன் டாக் அதை பில்லியின் இடத்திற்கு அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தார் என்று பில்லி என்னிடம் கூறும் வரையில் எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. நான் அதை இன்னும் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆனால் அது ஏறக்குறைய $300 or $300 மேல் சற்று கூடுதலாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். டாக், அது எவ்வளவு என்று உமக்கு நினைவிருக்கிறதா? சகோதரனே, அது எவ்வளவா இருந்தது? $324.12. நான் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
Now, I've been off from work a long time, you know that. And my secretary being present, or some of them here this morning, knows that my expenses, no matter where I am, right here at home, runs me over $100 a day of my offices and things to take up for handkerchiefs and things around the world and expenses.
இப்பொழுது நான் நீண்ட காலத்திற்கு முன்பே பணியில் இருந்து நின்று விட்டேன். நீங்கள் அதை அறிவீர்கள். இப்பொழுது இருக்கின்ற என்னுடைய செயலாளருக்கும் மற்றும் இக்காலையில் இங்குள்ள சிலருக்கும் என்னுடைய செலவுகள் தெரியும். நான் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், என்னுடைய அலுவலக காரியங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலகம் முழுவதும் அனுப்பப்படும் கைக்குட்டைகளுக்கான செலவினங்கள் யாவும் சேர்த்து ஒரு நாளைக்கு $100 எனக்கு செலவாகின்றது.
I want to say this in encouragement to you people here home. For the amount of people, that's the biggest offering that I ever received in my life.
நான் இதை இங்குள்ள ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டுதலாக கூற விரும்புகிறேன். இந்த அளவு கூட்டத்தாரிடமிருந்து நான் என்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் பெற்ற காணிக்கையிலேயே இது மிகப்பெரிய காணிக்கையாகும்.
Do you realize that would amount to around $1 a piece average? And most any of the offerings out in the work will average about around about 22 or 25 cents per person. But this was on the average of $1 a person.
அந்த தொகையை சராசரி விகிதத்தில் பங்கிட்டால் அது ஒருவருக்கு $1 என்று வரும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஊழியத்தில் எடுக்கப்படும் காணிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு சராசரி கணக்கீட்டு தொகையாக சுமார் 22 அல்லது 25 சென்ட்கள் வரும். ஆனால் இதுவோ ஒரு நபருக்கு $1 என்ற சராசரி தொகையாக இருந்தது.
Because I know you can't get in here. They don't take the offerings on the outside. And you can't jam in this little place over about 300 people. I doubt.
காரணம், உங்களால் அதை இங்கே உள்ளே கொண்டு வர இயலாது என்பதை நான் அறிவேன். அவர்கள் வெளியில் காணிக்கைகளை எடுக்கிறதில்லை. சுமார் 300 ஜனங்களை கொண்ட இந்த சிறு இடத்தை இன்னும் நீங்கள் நெருக்கடியாக்க முடியுமா என்று நான் ஐயுறுகிறேன்.
You know what the tabernacle seats, Brother Neville?
It'll be somewhere around 300 the way it is now.
About 300 people. So see, that's around $1 a piece.
சகோதரன் நெவில், கூடாரத்தில் இருக்கைகள் எத்தனை என்பதை நீர் அறிவீரா? ஏறக்குறைய 300 பேர்கள். ஆகையால் பாருங்கள், அது ஒருவருக்கு கிட்டத்தட்ட $1 வீதம் என்றாகிறது.
God knows how I appreciate that. I thank you very much, and it goes right straight into the work of the Lord. I thank you for it.
நான் அதை எப்படியாய் பாராட்டுகிறேன் என்பதை தேவன் அறிவார். நான் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேராக செல்கிறது. நான் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
And for the, if some of them had to be leaving before night, because, and I went home last night, sitting on the porch was a little box like this, and it was a bunch of jelly. I believe they come from someone. You know, I just love jelly. And I appreciate that.
அவர்களில் சிலர் இன்றிரவு முன்னரே செல்ல வேண்டும் என்று இருந்த காரணத்தால் கடந்த இரவு நான் வீட்டிற்கு சென்றபோது இதை போன்ற ஒரு சிறு பெட்டி அங்கே முற்றத்தில் இருந்தது. அது இனிப்பு பலகாரமாயிருந்தது. அது யாரோ ஒரு இடத்திலிருந்து வந்தது என்று நான் நினைக்கிறேன். நான் எந்த இனிப்பு பலகாரத்தை விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை பாராட்டுகிறேன்.
And a sister here, who I better not call her name. She's a bosom friend to our family. And she left a love gift down at my mother's for me and for Billy. You don't know, sister, how I appreciate that and what a time it comes in. And
இங்கே ஒரு சகோதரி, நான் அவளுடைய பெயரை கூறாமல் இருப்பது மேலானதாகும். அவள் எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நெருங்கின சிநேகிதியாயிருக்கிறாள். எனவே அவள் எனக்காகவும் பில்லிக்காகவும் என்னுடைய தாயாரிடத்தில் ஒரு அன்பு பரிசு கொடுத்து விட்டு சென்றாள். சகோதரியே, நான் அதை எவ்வளவாய் பாராட்டுகிறேன் என்பதை நீங்கள் அறியீர்கள். அது என்ன ஒரு நேரத்தில் உள்ளே வந்தது?
Oh, so many things you understand. And I'm sure that he understands. And so I just trust that he'll bless each one of you exceedingly abundantly.
ஓ, ஆகையால் அநேக காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் புரிந்து கொள்கிறார் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். ஆகையால் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அதிகமாகவும் நிறைவாகவும் ஆசீர்வதிப்பாராக.
I wish it was so that I could go home with each one of you and stay with you a little while and talk with you. I love to do that, but it's, you know how it is. It's just constantly on the move. We just got to go swiftly.
நான் உங்கள் ஒவ்வொருவரோடும் வீட்டுக்கு செல்ல முடிந்து, உங்களோடு சற்று நேரம் தரித்திருக்க முடிந்து, உங்களோடு சற்று நேரம் பேசக்கூடுமானால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் இதுவோ தொடர்ச்சியாய் எப்படி இடமாற்ற நிகழ்ச்சிகள் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் மிகவும் துரிதமாக செல்ல வேண்டும்.
Frankly, right after the service tonight, the Lord willing, I'll leave the state just as soon as the service closes. I've got to get out of here before 12 o'clock. I got an appointment at 12 o'clock. And I got a full this afternoon, and you know how it is. It's just constantly on the go all the time. People sick, dying.
வெளிப்படையாக கூறினால், இன்றிரவு ஆராதனைக்கு பிறகு கர்த்தருக்கு சித்தமானால், ஆராதனை முடிவுற்றவுடனே நான் இந்த மாநிலத்தை விட்டு செல்ல உள்ளேன். நான் 12 மணிக்கு முன்பாகவே இங்கிருந்து செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். எனக்கு 12 மணிக்கு சிலரை சந்திக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் உள்ளன. இந்த பிற்பகல் முழுவதும் எனக்கு அவ்வாறான நிகழ்ச்சிகள் உள்ளன. அது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜனங்கள் சுகவீனமாயும் மறித்துக் கொண்டும் இருக்கிறபடியால் அது எல்லா நேரங்களிலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது.
And many times I'll go into a place and just be standing there and somebody come in and say, you know me, Brother Branham? No, I don't. Well, I was laying in the hospital dying when you come prayed for me. The Lord healed me. I was blind when you met me on the street that day the vision come. See? And I never know what it is.
அநேக சமயங்களில் நான் ஒரு இடத்திற்கு சென்று அங்கே நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து, சகோதரன் பிரணாமே, உமக்கு என்னை தெரியுமா என்று கேட்பார். இல்லை, எனக்கு தெரியாது என்பேன். அப்பொழுது அவரோ, நான் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு மறித்துக் கொண்டிருந்த போது நீர் வந்து எனக்காக ஜெபித்தீர், கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்பார். மேலும் மற்றொருவர், நீர் என்னை வீதியில் சந்தித்த போது நான் குருடனாயிருந்தேன், அந்த நாளிலே தரிசனம் உண்டானது என்பார். பார்த்தீர்களா? அது என்னவென்பதையே நான் ஒருபோதும் அறியேன்.
But I'm thinking this one blissful thought, Brother Egan, that someday when I have preached my last sermon, I prayed for the last person that the Lord wants me to pray for, and I go home, and on that resurrection morning, oh, what a day that will be. Amen. The joy.
ஆனால் சகோதரன் ஈகன் அவர்களே, என்றோ ஒரு நாள் நான் என்னுடைய கடைசி பிரசங்கத்தை பிரசங்கித்து விட்ட பிறகு, கர்த்தர் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற கடைசி நபருக்கு ஜெபித்து விட்ட பிறகு, நான் பரலோகம் செல்வேன் என்ற இந்த இன்ப நிறைவான சிந்தையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் காலையில், ஓ, அது என்ன ஒரு சந்தோஷமான நாளாயிருக்கும்.
When I can stand there when the queen of the south shall come up, I can see what influence she had.
நான் அங்கு நிற்கும்போது, தென் தேசத்து ராஜஸ்திரி எழும்பும்போது, அவள் என்ன செல்வாக்குடையவளாய் இருந்தாள் என்பதை என்னால் காண முடியுமே.
I'll see coming up there Billy Graham, the influence he had, Oral Roberts, and all the rest of the Sankey, Finney, Moody, Calvin, Knox, and so forth.
நான் அங்கே பில்லி கிரகாம் எழுப்பி வருவதையும் அவருக்கு இருந்த செல்வாக்கையும் காண்பேன். ஓரல் ராபர்ட்ஸ், இன்னும் மற்றவர்களும், சாங்கியும், பின்னியும், மூடியும், கால்வினும், நாக்ஸ் அவர்களும், மற்றவர்களும் வருவதை காண்பேன்.
Then I'll see my group come up. That's going to be the joy. That's going to be my crowning.
Amen.
That's right. And by the grace of God, I hope to have several million there.
அதன் பின்னர் நான் என்னுடைய குழு வருவதை காண்பேன். ஓ, அதுவே மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அதுவே என்னுடைய முடிசூட்டுதலாக இருக்க போகிறது. அது உண்மை. தேவனுடைய கிருபையினால் நான் அங்கே கோடான கோடி பேர் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன்.
And I've got to go overseas pretty soon. And now, as far as I know, right in our own meetings, just think of it, I'm in my 2nd million souls went into Christ.
Amen.
And I hope that I see many, many millions won.
இப்பொழுது நான் வெகு சீக்கிரத்தில் கடந்து செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். இப்பொழுது நான் அறிந்த மட்டில் சரியாக நம்முடைய சொந்த கூட்டங்களில் நான் அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆயத்தம் செய்யப்படுவதை நான் காண்பேன் என்று நான் நம்புகிறேன்.
Now the baptismal service and now the appointments and things, and now this is continually after the meeting. If any time you're coming back for private interview or so forth, just call the agent, Brother Mercer here. We have to have some sort of a setup that we have to, we know that.
இப்பொழுது ஞானஸ்தான ஆராதனையும் மற்றும் இப்பொழுது ஜனங்களை நேரில் சந்திக்க வேண்டியவைகளும் மற்ற காரியங்களும் உள்ளன. இப்பொழுது இது கூட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து நிகழும். நீங்கள் எந்த நேரத்திலும் நேர்முக பேட்டிக்காக திரும்பி வருவீர்களேயானால் அல்லது அது போன்ற எதுவானாலும் நமக்காக இங்கு பணியாற்றும் சகோதரன் மெர்சியர் அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒரு விதமான ஒழுங்குமுறையை வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அதை செய்ய வேண்டும். நாம் அதை அறிவோம்.
And Brother Mercer, he gets them down, he puts them down just as he come. And as soon as I run out of appointments, all of them run out, when I come in, I call him up and tell him I'm finished on that group. He gives me a new group and away I go again, you see.
சகோதரன் மெர்சியர் அவர் அவர்களை அமர செய்கிறார். அவர்கள் வருகின்ற பொழுது அவர் அவர்களை அழைத்து அமர செய்து பின்னர் நான் என்னுடைய எல்லா நேர்முக பேட்டியாளர்களையும் சந்தித்து முடித்துவிட்ட பிறகு நான் உள்ளே வந்து அவரை அழைத்து நான் அந்த குழுவினருடன் பேசி முடித்து விட்டேன் என்று அவரிடம் கூறுகிறேன். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு புதிய குழுவினரை அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னரே நான் அவர்களை தொடர்பு கொண்டு உரையாடுகிறேன். நீங்கள் பாருங்கள்.
Then all works out of that office, and he knows just how to set them up so he can get each one in that can get in, you see. So we're very happy to have this little office operating the way it is.
அதன் பிறகே அந்த அலுவலக பணிகள் அனைத்தும் முடிவடைகின்றன. நீங்கள் பாருங்கள், அவர் அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பும்படி எப்படி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் இந்த சிறிய அலுவலகம் இந்த விதமாக செயல்படுவதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருக்கிறோம்.
So that's just Butler 21519, and that's, or if you call Jeffersonville, just call for me, and they'll answer there at that office. And thank you very kindly.
ஆகையால் அதனுடைய தொலைபேசி எண் பட்லர் 21519 ஆக உள்ளது. இல்லை, நீங்கள் ஜெஃபர்சன்வில்லுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னை அழைப்பீர்களேயானால் அப்பொழுது அவர்கள் அந்த அலுவலகத்திலே பதில் கூறுவார்கள். உங்களுக்கு மிகுந்த தயவான நன்றி.
Now, let us just, before we open up His blessed word, and remember immediately after this service is over and the baptismal service, Billy will be here to give out prayer cards for tonight.
இப்பொழுது நாம் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை திறப்பதற்கு சற்று முன்னர் இந்த ஆராதனை முடிவுற்றவுடனே ஞானஸ்தான ஆராதனை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பில்லி இந்த இரவிற்கான ஜபாட்டைகளை கொடுக்கும்படி இங்கிருப்பான்.
Now tonight being a church night, Sunday night, the most of the city people will be out in their own churches and around Louisville and around. They'll be in their own churches. But it'll just be mostly the outsiders.
இப்பொழுது இந்த இரவு சபையில் இருக்கின்ற நகர மக்கள் பெரும்பாலும் ஞாயிறு இரவன்று லூயுவில் மற்றும் வெளியே சுற்றிலுமுள்ள இடங்களில் உள்ள தங்களுடைய சபைகளில் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த சபைகளில் இருப்பார்கள். ஆனால் அது பெரும்பாலும் வெளிப்புறங்களிலிருந்து வந்தவர்களாகவே இருக்கும்.
Therefore, I think maybe we can line up a great prayer line tonight and pray for every one of them. I'm trusting that we will. We've got quite a few prayer cards out.
ஆகையால் நாம் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஒரு பெரிய ஜெப வரிசையை இன்று ஒரு கால் அமைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நாம் அதை செய்வோம் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நாம் ஒரு சில ஜெப அட்டைகளை வெளியே கொடுத்திருக்கிறோம்.
I think last night, after last night, oh, I just felt like I was going to take one of those solo flights, you know, we talk of. Just to see in this little old tabernacle again, hands raised up.
கடந்த இரவிற்கு பின்னர் என்று நான் நினைக்கிறேன். ஓ, நான் அந்த தனியான ஆகாய விமானங்கள் ஒன்றில் ஏறி செல்லப் போவதாக இருந்தது போன்ற உணர்வை பெற்றேன். நாம் அதை குறித்து பேசினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் இந்த சிறிய பழைய கூடாரத்தில் கரங்கள் உயர்த்தப்பட்டதை காண்பது அருமையாயிருக்கிறது.
I got a little boy here. He's just all boy. A little Joseph. He's just about 3 years old. And when all of them are shouting, if he didn't jump right out there in the middle of the aisle and throw them hands up and begin shouting and praising the Lord. Right out in the middle of the aisle. Out there.
எனக்கு இங்கு ஒரு சிறு பையன் உண்டு. அந்த பையன்தான் குட்டி ஜோசப் ஆகும். அவனுக்கு ஏறக்குறைய 3 வயதாகிறது. அவர்கள் எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது அவன் அங்கிருந்த அந்த கூடார பிரகாரத்தின் மத்தியில் குதிக்கவில்லை என்றாலும் அவனுடைய கரங்களை உயர்த்தி சத்தமிட துவங்கி அங்கிருந்த அந்த பிரகாரத்தின் மத்தியில் கர்த்தரை
துதித்தான்.
ஆனால் இந்த காலையில் தான் என்று நான் நினைக்கிறேன் அவன் தன்னுடைய சிறிய சகோதரியின் கரத்தை கடித்து விட்டான். எனவே நான் அவன் அந்த விதமாக நடந்து கொள்ளும் வரையில் அவனுடைய சத்தமிடுதல் எவ்வித நன்மையையும் செய்யாது என்று அவனிடம் கூறினேன்.
Oh my, those little fellows, they can really get right next to you, can't they? But of course, what it was, he just saw the rest of them doing it and thought that's just what he should do too. And probably following after us, the way we were doing.
Oh, என்னே, அந்த சிறு நபர்கள், அவர்களால் உண்மையிலேயே உங்களை போல செய்ய முடியும். அவர்களால் செய்ய முடியாதா? நல்லது. உண்மையாகவே அது என்னவா இருந்தது? அவன் மற்றவர்கள் அதை செய்கிறதை கண்டு தானும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணி நாம் செய்து கொண்டிருந்த விதமாகவே நம்மை பின்பற்றினான்.
Now, we got his word laying open here. Now, let's just speak to him about it. Now, just a dear God, as we come to thee just now, reverently, quietly, soberly, and in faith believing that you hear and will answer prayer.
இப்பொழுது நாம் இங்கே அவருடைய வார்த்தையை திறந்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் அப்படியே அதை குறித்து அவரிடத்தில் பேசுவோமாக. அன்புள்ள தேவரே, நாங்கள் இப்பொழுது உம்மண்டை பயபக்தியோடும் அமைதியோடும் தெளிவோடும் வரும்போது நீர் ஜபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிப்பீர் என்று விசுவாசத்தில் நம்பிக்கையாயிருக்கிறோம்.
Because we come in that all-sufficient name of our Son, the Lord Jesus, who is the infallible one and gave the promise that if you ask the Father anything in my name, I'll do it.
ஏனென்றால் நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்களித்த தவறி போகாதவராயிருக்கிற எல்லாவற்றுக்கும் போதுமான உம்முடைய குமாரனுடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்.
Then we know that we will receive just what we ask for. For we come in his name. For we have no other name that we could approach you in. The great mighty Jehovah God.
நாங்கள் அவருடைய நாமத்தில் வருகின்றபடியால் நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் மகத்தான வல்லமையான யெகோவா தேவனே, நாங்கள் உம்மை அணுகும்படி வேறெந்த நாமும் எங்களுக்கு இல்லை.
And we come in his grace, not confessing that we deserve anything, but because that he has made a propitiation for us, in that he died for us.
நாங்கள் எதற்கும் தகுதியானவர்கள் என்று கூறாமல் அவருடைய கிருபையில் வருகிறோம். ஏனென்றால் அவர் எங்களுக்காக மரித்தார் என்பதில் அவர் எங்களுக்காக ஒரு கிருபாதார பலியை உண்டு பண்ணியிருக்கிறார்.
And he atoned for our sins, and we feel that we can stand justified in your sight by his death. That is our faith. And asking for nothing that would be evil, but that which would be good for each of us.
அவரே எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய பார்வையில் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நிற்க முடியும் என்று நாங்கள் உணர்கிறோம். அதுவே எங்களுடைய விசுவாசமாயிருக்கிறது. புல்லாங்கான எதையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளாமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையானதையே வேண்டிக் கொள்கிறோம்.
Therefore, Lord God, speak to us through thy word. Speak to us in that voice that we would understand and would know just how to be better men and women, boys and girls.
ஆகையால் தேவராகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக எங்களிடத்தில் பேசும். பையன்களும் பெண்களுமாகிய நாங்கள் எப்படி மேலான புருஷர்களாயும் மேலான ஸ்திரீகளாயும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படியான அந்த சத்தத்தில் எங்களிடத்தில் பேசும்.
Knowing that the great gate yonder at death, that every time our heart makes a beat, we just get one beat closer to that gate to which we all shall go in at.
மரணத்துக்கு அப்பாலே பெரிய வாசல் உண்டென்றும் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய இதயம் துடிக்கும் போது நாங்கள் யாவரும் போக உள்ள அந்த வாசலண்டை இன்னும் ஒரு துடிப்பிற்கு நெருக்கமாக நெருங்குகிறோம் என்பதை அறிந்துள்ளோம்.
And then knowing that after we are in there, there is not one opportunity again to ever make reconciliations. There is never again that we can have this opportunity that we have just now.
நாங்கள் அங்கு சென்ற பின்னர் மீண்டும் ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணும்படியான எந்த ஒரு தருணமும் மீண்டும் இல்லை என்பதையும் அறிந்துள்ளோம். நாங்கள் இப்பொழுது பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தை இனி ஒருபோதும் நாங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டோம்.
And not knowing just when we shall cross that line, oh God, come to us quickly and bring us to the senses that we should have and know how to approach thee and to plead our case before thee and ask for mercy. Grant it, Lord.
நாங்கள் எப்போது அக்கறையை கடப்போம் என்பதை அறியாதவர்களாய் இருக்கையில், ஓ தேவனே, நாங்கள் உம்மை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் உமக்கு முன்பாக எங்கள் காரியத்திற்கு எப்படி மன்றாட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளும்படி தீவிரமாக எங்களிடம் வந்து நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய உணர்வுகளை எங்களுக்கு கொண்டு வரும்படியாக இரக்கத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இதை அருளும்.
We are a needy people. We are sheep calling on the shepherd that will lead us through life and down to the valley of the shadow of death.
நாங்கள் தேவையுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் ஆடுகளாய் இருக்கின்றபடியால் மரண நிழலில் பள்ளத்தாக்கினூடாகவும் ஜீவனூடாகவும் எங்களை வழிநடத்தும் மேய்ப்பனை கூவி அழைக்கின்றோம்.
As David of old said, I'll not fear when I come to that place, because the shepherd will lead me right on through that place until our feet rest solidly upon that glorious shore, where old age and sickness and sorrow and death shall flee away from us, and we shall be free there forever.
பண்டைய தாவீது கூறினபோது, நான் இந்த ஸ்தலத்திற்கு வரும்போது பயப்படேன் என்றான். ஏனென்றால் மேய்ப்பனானவர் எங்களுடைய பாதம் அந்த மகிமையான கரையின் மேல் திடமாய் இழைப்பாரும் வரையிலான அந்த ஸ்தலத்தினூடாக என்னை வழிநடத்துவார். அங்கே வயோதிபமும் வியாதியும் துக்கமும் மரணமும் எங்களை விட்டு அகன்றுவிடும். நாங்கள் அங்கே என்றென்றைக்குமாய் சுவாதீனமாயிருப்போம்.
Speak, Lord, this little bright-eyed darling of someone sitting here before me in this wheelchair. Just can't keep my eyes off of her today. All crippled up with this polio. What the evil one has did to her. Oh God, bring deliverance to that little darling. Grant it, Lord.
பேசும் கர்த்தாவே, பிரகாசமான கண்களை கொண்ட யாரோ ஒருவருடைய இந்த செல்ல பிள்ளை இங்கே எனக்கு முன்பாக இந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள். இன்றைக்கு என்னுடைய கண்களினால் அவளை பார்க்காதிருக்க முடியவில்லை. இந்த இளம்பிள்ளை வாதத்தினால் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன ஒரு பொல்லாங்கு சம்பவித்துள்ளது! ஓ தேவனே, அந்த சிறு செல்ல பிள்ளைக்கு விடுதலையை கொண்டு வாரும். அதை அருளும் கர்த்தாவே.
Not only to her, but to others here who are waiting. Let thy Holy Spirit lift them so high this morning that they'll pass every vibration of doubt and every sin barrier, that your Holy Spirit might move upon them and heal them.
அவளுக்கு மாத்திரமல்ல, இங்கே காத்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் விடுதலையை கொண்டு வாரும். இந்த காலையில் உடைய பரிசுத்த ஆவியானது அவர்களை மிகவும் உயரத்தில் உயர்த்துவாராக. அதாவது அவர்களுடைய சந்தேகத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு பாவ தடையையும் கடந்து செல்வார்களாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் அசைவாடி அவர்களை சொஸ்தமாக்குவதாக.
Grant these things, Lord, for we ask these blessings for thy glory in the name of the Son, Jesus Christ. Amen.
கர்த்தாவே, இந்த காரியங்களை அருளும். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய மகிமைக்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now I have chosen for a text this morning, and you little fellows forgive me for taking the time all with the adults and your classes not here to be this morning, but I want you to hear also what I want to read.
இப்பொழுது நான் இந்த காலையில் ஒரு பாட பொருளாக இதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் பெரியவர்களோடு முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்ள வருவதற்காக என்னை மன்னியுங்கள். இந்த காலையில் இருக்க வேண்டிய உங்களுடைய ஞாயிறு பாட வகுப்பு இங்கில்லை. ஆனால் நான் என்ன படிக்க விரும்புகிறேன் என்பதை நீங்கள் கூட கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And I want to read this morning out of 1 Samuel, the 3rd chapter. And I want to take for a text, Hear His Voice. That will do for little girls and big girls and little boys and big boys. All. Remember the text, Hear His Voice.
நான் இந்த காலையில் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 3 அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்பதையே நான் ஒரு பாடப்பொருளாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த சிறு பெண் பிள்ளைகளுக்கும் பெரிய பெண் பிள்ளைகளுக்கும் சிறிய பையன்களுக்கும் பெரிய பையன்களுக்கும் எல்லோருக்குமே உதவியாயிருக்கும். பாடப்பொருள், அவருடைய சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Now you that's turning in the scriptures to 1 Samuel, the 3rd chapter, this is how it reads for the first 10 verses.
இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தில் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் இதில் உள்ள முதல் 10 வசனங்களை இவ்விதமாக வாசிக்கிறேன்.
And the child Samuel ministered unto the Lord before Eli. And the word of the Lord was precious in those days. There was no open vision.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை.
Oh, how I would like to dwell there for a minute. Maybe some other time. It just strikes me. Let me just read it once again, that verse.
Oh, நான் எப்படியாய் ஒரு நிமிடம், ஒரு கால், சற்று நேரம் அங்கேயே தரித்திருக்க விரும்புகிறேன். அது எனக்கு புதியதாக தென்படுகிறது. எனவே நான் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை அப்படியே வாசிக்கட்டும்.
And the child Samuel ministered unto the Lord before Eli. And the word of the Lord was precious in those days, for there was no open vision.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை.
See what a vision is then? It's a direct word of the Lord. And the Lord's word was precious.
அப்படியானால் பாருங்கள், ஒரு தரிசனம் என்னவாயிருக்கிறது? அது கர்த்தருடைய நேரடியான வார்த்தையாயிருக்கிறது. புரிகின்றதா? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது.
And it came to pass at that time when Eli was laid down in his place and his eyes began to wax dim that he could not see. And here the lamp of God went out in the temple of the Lord, where the ark of God was. And Samuel was laid down to sleep, that the Lord called Samuel, and he answered, Here am I.
ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டியிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அடைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி,
And he ran to Eli and said, Here am I, for thou callest me. And he said, I call not, lie down again. And he went and laid down.
ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான்.
And the Lord called yet again Samuel. And Samuel arose and went to Eli and said, Here am I, for thou didst call me. And he answered, I call not, my son. Lie down again.
மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான்.
Now Samuel did not yet know the Lord, neither was the word of the Lord yet revealed unto him.
சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை.
And the Lord called Samuel again the third time. And he arose and went to Eli and said, Here am I, for thou didst call me. And Eli perceived that the Lord had called the child.
கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து,
Therefore Eli said unto Samuel, Go lie down, and it shall be, if he call thee, that thou shalt say, Speak, Lord, for thy servant heareth. So Samuel went and lay down in his place.
சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான்.
And the Lord came and stood and called as at other times, Samuel, Samuel. And Samuel answered, Speak, for thy servant heareth.
அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன், கேட்கிறேன் என்றான்.
The voice of God, hearing his voice in that day was a rare thing. See, there was no open vision. And it was a rare thing, the real voice of God, because the people had gotten away.
தேவனுடைய சத்தமாயிற்று. அந்நாளில் அவருடைய சத்தம் கேட்பது ஒரு அபூர்வமான காரியமாயிருந்தது. பாருங்கள், பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. உண்மையான தேவனுடைய சத்தம் என்பது ஒரு அபூர்வமான காரியமாயிருந்தது. ஏனென்றால் ஜனங்கள் வழிவிலகி போயிருந்தனர்.
They had a church in that day that just didn't follow the commandments of the Lord. They had a minister by the name of Eli, and he had got away from God, but just teaching the precepts of what the people wanted to believe.
அவர்கள் அந்நாளில் ஒரு சபையை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அதுவோ கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றவில்லை. அவர்கள் ஏலி என்னும் பெயர் கொண்ட ஒரு ஊழியக்காரனை உடையவர்களாக இருந்தனர். ஜனங்கள் எதை விசுவாசிக்க விரும்பினார்களோ அதை குறித்த கட்டளைகளை உபதேசிப்பதன் மூலம் அவன் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்தான்.
If that isn't parallel to this day, he just taught the people and he took his choice ones and he had his sons to take the best of the flesh from the hooks out of the offering and it just become a place where the offering was the main thing.
அது இந்நாளுக்கு அப்படியே இணையா இல்லையா? அவன் அதை அப்படியே ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையே தெரிந்து கொண்டான். அவன் பலியிலிருந்து மூன்று கூறுள்ள ஆயுதங்களைக் கொண்டு இறைச்சியின் மிக நல்ல பாகத்தை எடுத்துக்கொள்ளும் குமாரரை உடையவனாயிருந்தான். அது பிரதான காரியமாயிருந்த பலிசலத்திற்குரிய ஸ்தலமாக மாறினது.
And Samuel, just careless about the way that he handled the commandments of the Lord. And the real word of God was a rare thing.
Samuel கர்த்தருடைய கட்டளைகளை கையாண்ட விதத்தை குறித்து கவலையற்றவனாய் இருந்தான். உண்மையான தேவனுடைய வார்த்தையோ அபூர்வமான ஒரு காரியமாய் இருந்தது.
That's the way it is today. We go to church and we find the people going in and having some great drive on. We want to make our denomination this year so many more. Bring your letter from your other church and unite with us.
அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. நாம் சபைக்கு செல்கிறோம் மற்றும் நாம் ஜனங்கள் செல்கிறதையும் துரிதமாக செயல்பட்டு நாங்கள் இந்த வருடம் அதிக அங்கத்தினர்களை கொண்டு எங்களுடைய ஸ்தாபனத்தை உருவாக்க விரும்புகிறோம். மற்ற சபையிலிருந்து உங்களுடைய கடிதங்களை கொண்டு வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவதை நாம் கண்டறிகிறோம்.
And slogans like a million more and 44 and all such as that trying to outgrow the next denomination. And in doing so, we've let the bars down of the Bible. We've got away and begin to teach different things.
10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை திரட்டுவோம் என்பது போன்ற கவர்ச்சி வாசகங்கள் எல்லாமே அதை போன்று செய்து கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டு அடுத்துள்ள ஸ்தாபனத்தை காட்டிலும் அதிக வளர்ச்சி செய்வதனால் நாம் வேதாகமத்தின் கொள்கைகளை கைவிட்டு விட்டோம். நாம் வழி விலகி வித்தியாசமான காரியங்களை போதிக்க துவங்கிவிட்டோம்.
The prophets spoke of these days that when they for teaching would teach the man's doctrine and not God's doctrine. And we've seen so much of that, and it's gone on so long, until today the word of the Lord is a rare thing. That someone can come and say, thus saith the Lord.
இந்நாட்களை குறித்து தீர்க்கதரிசி கூறினபோது, அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை போதியாமல் மனுஷருடைய உபதேசத்தையே போதிப்பார்கள் என்றார். நாம் அதை குறித்து மிக ஏராளமானவற்றை பார்த்திருக்கிறோம். அது நீண்ட காலமாகவே மறக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு யாரோ ஒருவர் வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அபூர்வமான காரியமாயிருக்கிறது.
Now we've had a lot of impersonations of that. Satan is really on the job. And many years gone by, People were afraid to say that unless it was the Lord. But today they just don't care.
இப்பொழுது நாம் அதை குறித்து போலியாக பாவனை செய்யும் அநேகரை பெற்றிருக்கிறோம். சாத்தான் உண்மையிலேயே அந்த வேலையில் தான் இருக்கிறார். ஜனங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலுடைய அதை கூற பயப்பட்டனர்.
But it's a rare thing to hear the voice of the Lord and to find a person that can say, the Lord spoke to me.
ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும் கர்த்தர் என்னிடம் பேசினார் என்று கூறக்கூடிய ஒரு நபரை கண்டறிவதும் அபூர்வமான ஒரு காரியமாக இருக்கிறது.
You notice that amongst the people anymore. That they hardly hear a time that when they say the Lord spoke to me. When men and women used to pray all night. And their homes were set in order by the book of the Lord. And God was first in their home.
ஜனங்களுக்கு மத்தியில் அவர்கள் கர்த்தரிடம் பேசினார் என்று கூறும்போது ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்காத நேரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் வழக்கமாக முழு இரவும் ஜெபித்து தங்களுடைய வீடுகளை கர்த்தருடைய புத்தகத்தின் மூலம் ஒழுங்கில் வைத்திருந்த போது தேவனே அவர்களுடைய வீடுகளில் முதன்மையானவராயிருந்தார்.
See, we got too many things ahead of the Lord. You can't have the prayer meeting because Mr. Godfrey's on tonight. You can't have the prayer meeting before we love Susie's on tonight.
பாருங்கள், நாம் கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிலும் வேறே அநேக காரியங்களையும் மிக அதிகமாக பெற்றிருக்கிறோம். உங்களால் ஜபக்கூட்டத்தை நடத்த முடியாது, ஏனென்றால் திரு காட்பிரே என்பவனின் நிகழ்ச்சி இன்றிரவு உள்ளது. உங்களால் ஜபக்கூட்டத்தை நடத்த முடியாது, ஏனென்றால் இன்றிரவு நாங்கள் சூசியை நேசிக்கிறோம் என்ற நிகழ்ச்சி உள்ளது.
Or some kind of a foolish nonsense like that that takes up the time. And we don't have time to hear the voice of the Lord.
இல்லை என்றால் அதை போன்ற ஏதோ ஒரு விதமான ஒரு முடத்தனமான அர்த்தமற்ற காரியங்களை நேரத்தை எடுத்துக் கொள்கின்றன. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நமக்கு நேரம் இருப்பதில்லை.
And those who do claim to be Christians just kneel down with a little prayer like this kind of homemade. Lord bless me and my family and take care of us. Good night. And the next morning rise and say, just got us through the day, good day.
கிறிஸ்தவர்களா இருப்பதாக உரிமை கோருகிறவர்கள் வீட்டில் முழங்காற்படியிட்டு இவ்விதமான ஒரு சிறு ஜபத்தை, அதாவது கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இரவு வணக்கம் என்று ஏறெடுக்கிறார்கள். பின்னர் அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்நாள் முழுக்க எங்களை வழிநடத்தும் நல்ல நாள் என்கிறார்கள்.
We should wait on the Lord. You see, we do all the talking. We don't give him a chance to talk back to us. That if we would pray and pray until our soul comes into the presence of God and then just relax and listen to his voice.
நாம் கர்த்தர் பேரில் காத்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், நாம் எல்லாவற்றையும் பேசுகிறோம், ஆனால் அவர் நம்மிடத்தில் திரும்ப பேசும்படி நாம் அவருக்கு தருணம் அளிக்கிறதில்லை. அதாவது நாம் ஜெபிப்போமேயானால் நம்முடைய ஆத்மாவானது தேவனுடைய சமூகத்திற்குள் வருகிற வரையில் ஜெபித்து பின்னர் சற்று இளைப்பாறி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமாக.
But there's so many voices today that takes the voice of the Lord away from us. There's a voice of pleasure. So many people are listening to that where they can go and have a good time. And many of them are professing to be Christians.
ஆனால் இன்றைக்கு அநேக சத்தங்கள் உள்ளன. அவைகளே நம்மை கர்த்தருடைய சத்தத்திலிருந்து தூர கொண்டு செல்கின்றன. சுகபோகத்தின் சத்தம் என்று ஒன்று உண்டு. எனவே அநேக ஜனங்கள் அதற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நாடி சென்று அதில் நேரத்தை செலவழித்து அனுபவித்து மகிழ்கின்றனர். அவர்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றனர்.
Some kind of an old rock and roll coming up. They just can't listen to what God is. They say, well, I'm a Christian. I'll read a verse in the Bible today. Yeah, Jesus wept. That's it. Go ahead.
ஏதோ ஒரு விதமான பண்டைய நடனமான குலுங்கி குதித்து சுழன்று ஆடும் நடனம் நிகழும் போது அவர்களால் தேவபக்தி ஆணவத்திற்கு செவி கொடுக்க முடியவில்லை. அவர்கள் நல்லது, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை வேதாகமத்தில் வாசிக்க வேண்டும். ஆம், இயேசு கண்ணீர் விட்டார் என்கிறார்கள். அதுதான் அது. தொடர்ந்து இருக்கிற வண்ணமாகவே செயல்படுகிறார்கள்.
But then to really get down and pray, they got too many other things to do. There's so many voices in the world. So many things to attract our attention from God.
ஆனால் அதன் பின்னர் அவர்கள் முழங்கார் படியிட்டு ஜெபித்துவிட்டு அதன் பின்பு அவர்கள் அநேக காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் அநேக சத்தங்கள் உள்ளன. எனவே தேவனிடத்திலிருந்து நம்முடைய கவனத்தை வசீகரிக்க அநேக காரியங்கள் இருக்கின்றன.
And yesterday when the wife and I had run over to the supermarket to get some groceries, and I was hurrying because I was late with appointments and things and rushing real quick, and there was a little boy standing there half asleep, and a little old girl come along there with some little trousers on that belonged to some man. They had to, because they were made for man.
நேற்றைய தினம் நானும் என் மனைவியும் சில மளிகை சாமான்களை வாங்க பல்பொருள் அங்காடிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு நேர்முக பேட்டிக்கான சந்திப்பு நேரங்களுக்கும் இன்னும் மற்ற காரியங்களுக்கும் நேரமாகிவிட்டிருந்தபடியால் மிக துரிதமாக விரைந்து சென்றேன். அங்கு ஒரு சிறு பையன் பாதி தூக்கத்தில் ஒரு சிறு பெண்ணோடு, அதாவது யாரோ ஒரு மனிதருக்கு சொந்தமான ஏதோ ஒரு சிறு குட்டைக்கால் சட்டையை அணிந்து அங்கு வந்திருந்தவளோடு நின்று கொண்டிருந்தான். கார் சட்டைகள் மனிதனுக்காக தயாரிக்கப்பட்டபடியால் அவர்கள் அவைகளை அணிய வேண்டியவர்களாக இருந்தனர்.
And the Bible says it's an abomination in the sight of God for a woman to wear it. And with a lot of this, your lipstick on and her eyes about half asleep, she said, "Where is the so-and-so?" to that little boy. He said, "How do you expect me to know?" She said, "You remember, I never got in until 6 o'clock this morning, and she wasn't over 12 years old."
வேதமோ ஒரு ஸ்திரீ அதை அணிவது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பா இருக்கிறது என்று கூறுகிறது. அவளுடைய உதட்டில் அதிகமாய் உதட்டு சாயம் பூசிக்கொண்டிருக்க, அவளுடைய கண்களோ கிட்டத்தட்ட பாதி மயக்கத்தில் இருக்க, அவள் அந்த சிறு பையனிடத்தில் இன்னின்னது இன்னின்னது எங்கே என்று கேட்டாள். அதற்கு அவனோ, "எனக்கு தெரியும் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய்?" என்று கேட்டான். அப்பொழுது அவள், "நான் இந்த காலை 6 மணி வரையில் உள்ளே போகவே இல்லை என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்" என்றாள். அவள் 12 வயது கூட நிரம்பாதவளாயிருந்தாள்.
Now Jesus at 12, which was our example, said, "Don't you know I should be about my father's business?"
இப்பொழுது இயேசுவானவர் 12 வயதிலேயே நம்முடைய மாதிரியாயிருந்து, "என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா?" என்றார்.
No wonder the voice of God is a rare thing today. It's smothered out by so many different voices. So many things that dim and take away. It's got to a place until it dulls our senses. Until we can't hear the voice of God.
இன்றைக்கு தேவனுடைய சத்தம் ஒரு அபூர்வமான காரியமாக இருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அது பல்வேறுபட்ட அநேக சத்தங்களால் அடக்கி அழிக்கப்படுகிறது. அநேக காரியங்கள் அதை மங்க செய்து எடுத்து போடுகின்றன. அது நம்முடைய உணர்வுகளை மந்தமாக்கும் அளவிற்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு செய்யும் ஒரு ஸ்தானத்தை வந்தடைந்துள்ளது.
Our senses are where we are to shake ourselves and realize that you are men and women. And you are the creation of God. And you were put here to serve Him. But Satan's voice and false prophets, oh, be modern.
நாம் நம்முடைய உணர்வுகளை உதறி தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் புருஷர்களும் ஸ்திரீகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் அவரை சேவிக்கும்படிக்கே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் சாத்தானுடைய சத்தமும் கள்ளத்திற்க தரிசிகளுடைய சத்தமும், ஓ நவநாகரிகமாய் இருங்கள் என்கிறது.
As I was speaking a few days ago, I was coming to church and I turned my radio on and I heard a program out of Louisville. It said that they were teaching their children in churches to just drink moderately, making them modern, so that they won't go to the excess.
ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது நான் சபைக்கு வந்து கொண்டிருந்த போது நான் என்னுடைய வானொலியை திருப்பினேன். அப்பொழுது நான் லூகிவில்லிருந்து ஒலிபரப்பப்படும் ஒரு நிகழ்ச்சியை கேட்டேன். அதில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சபைகளில் மிதமாக குடிப்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. அவர்கள் மிதமிஞ்சி போய்விடாதபடிக்கு அவர்களை
தற்காலத்தவர்களாக்குகின்றனர். Drinking, and that will wreck and ruin and damn any home. How could the voice of God speak among a family that's half sows with whiskey and their minds paralyzed with smoking and drinking and all night long carousing?
Oh, அவர்கள் கிறிஸ்துவையே இவர்களுக்கு போதிக்க வேண்டுமே என்று குடிப்பதையல்ல, அது எந்த வீட்டையுமே உடைத்து அழித்து ஆக்கிரைக்குள்ளாக்கிவிடும். மதுபானத்தால் வெறிகொண்டு பாதி மயக்கத்தில் எப்போது மூழ்கி தங்களுடைய சிந்தனைகள் புகைப்பிடிப்பதினாலும் குடிப்பதினாலும் செயலற்று போயிருக்க, முழு இரவும் வெறிகொண்டு களியாட்டம் போடும் ஒரு குடும்பத்தினருக்கு மத்தியில் எப்படி தேவனுடைய சத்தம் பேச முடியும்?
Man that waits upon God comes into his presence. And to come into the presence of God is just like going out early of a morning when the dew and the honeysuckles are all sweet. When you come in the presence of a person like that, you know they have been with God.
தேவனுக்காக காத்திருக்கிற மனிதர்களே அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருகின்றனர். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருவது என்பது பனித்துளிகளும் அழகிய மஞ்சள் நிற மலர்களையுடைய கொடிகளும் இனிமையாக காணப்படும் ஒரு அதிகாலையில் வெளியே செல்வது போன்றிருக்கும். அதை போன்று ஒரு நபரின் பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் வருகின்ற போது அவர்கள் தேவரோடு இருந்து வருகின்றனர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்.
My wife said to me coming down this morning, she said, Billy, I don't mean to say this to flower at anybody, but she said, last night, I believe, or one of the nights, she said, I sat by one of the little Amish women. And a little lady with a little cap on her head.
இந்த காலை வந்து கொண்டிருக்கையில் என்னுடைய மனைவியரிடம் கூறினாள். அவள், பில்லி, நான் எவரையாவது புகழ்ந்து கூற வேண்டும் என்ற வகையில் இதை பொருட்படுத்தி கூறவில்லை, ஆனால் என்று கூறி அவள் தொடர்ந்து, கடந்த இரவு அல்லது ஏதோ ஒரு இரவு என்று நான் நினைக்கிறேன், அப்பொழுது நான் ஏமிஷ் வகுப்பை சேர்ந்த ஒரு சிறு பெண்ணின் அருகில் அமர்ந்திருந்தேன். அந்த சிறு பெண்மணி ஒரு சிறு தொப்பியை தலையில் அணிந்திருந்தாள் என்று கூறினாள்.
She said, and you could tell that woman had been with Jesus. For she was sweet. Her soul was mellow. Her eyes were clear. There's nothing, no sin or nothing to hide behind or anything. She had been in the presence of God.
மேலும் அவள் அந்த ஸ்திரீ இயேசுவோடு இருந்து வந்திருந்தாள் என்று உங்களால் கூற முடியும். ஏனென்றால் அவள் இனிமையாக காணப்பட்டாள். அவளுடைய ஆத்மா கனிபார்ந்ததாய் இருந்தது. அவளுடைய கண்கள் தெளிவாய் இருந்தன என்றால் அங்கு பாவமோ அல்லது பின்னாக மறைந்து கொள்ளும்படியான எந்த காரியமும் இல்லாதிருந்தது. அவள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்திருந்தாள்.
Her senses wasn't dulled by whiskey and tobacco and all kinds of things of the world. She was refreshed from the presence of God, reading her Bible, studying God's word.
மதுபானத்தினாலோ புகையிலையினாலோ எல்லாவிதமான உலக காரியங்களினாலோ அவளுடைய உணர்வுகள் மந்தமடையாமல் இருந்தன. அவள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து புத்துணர்ச்சி அடைந்து தன்னுடைய வேதாகமத்தை படித்து தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள்.
But we modern Americans, what we do, and the false prophets behind the pulpit say that's all right. I'm kind of in the notion of saying this. If I'm wrong, God forgive me. And I'm persuaded that a lot of them don't know God. The congregation will never live any higher than this pastor.
ஆனால் நவீன அமெரிக்கர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? பிரசங்க பீடத்திற்கு பின்னால் உள்ள கள்ளத்திற்கு தரிசிகளோ அதெல்லாம் சரியென்று கூறுகிறார்கள். நான் ஒரு விதமான எண்ணம் கொண்டவராக இதை கூறுகிறேன். நான் தவறாயிருந்தால் தேவனை மன்னிப்பாராக. அவர்களில் அநேகர் தேவனை அறியாதிருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டுள்ளேன். சபையானது அதனுடைய போதகரை காட்டிலும் சற்றேனும் வளர்ச்சி அடையவே இல்லை.
No wonder the scripture says these shepherds how they have scattered the flock. Woe unto them! They are the branches that bears not fruit which will be plucked off and burned.
எனவே வேதமோ, இந்த மேய்ப்பர்கள் இவர்கள் எப்படியாய் மந்தையை சிதறடித்துள்ளனர்? இவர்களுக்கு ஐயோ, அவர்கள் கனிகூடாத கொடியாய் இருக்கிறபடியால் பிடுங்கி எரியப்பட்டு சுட்டரிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறதில் வியப்பொன்றும் இல்லையே.
So many things to dull the senses of the people today. Oh, but in the midst of all that, in spite of every dulling and every voice that's in the world today.
இன்றைக்கு ஜனங்களின் உணர்வுகளை மந்தமாக்கும்படி அரே காரியங்கள் உள்ளனவே. ஓ, ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் மந்தமான ஒவ்வொன்றும் இருந்தும் கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தத்தின் மத்தியிலும்
Some of them pleasure voices. Some of them are sinful voices to lure the people. But in the spite of every bit of that, the truth of God still remains. He that will hear my voice and come after me.
அவர்களில் சிலர் சுகபோக சத்தங்களை உடையவர்களாக இருக்கின்றனர். அவர்களில் சிலர் ஜனங்களை கவர்ச்சிக்கும்படியான பாவமுள்ள சத்தங்களை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவை ஒவ்வொன்றும் இருந்தும் கூட என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றி வருகிறவன் என்ற தேவனுடைய சத்தியம் இன்னமும் மாறாதாயிருக்கிறதே.
Men and women who will hear the voice of God, God still waits to speak to every individual that will open their ears to hear God's voice.
தேவனுடைய சத்தத்தை கேட்கும் புருஷர்களிடத்திலும் ஸ்திரீகளிடத்திலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி தங்களுடைய செவிகளை திறக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடமும் தேவன் பேசும்படி இன்னமும் காத்திருக்கிறார்.
If a man who isn't pastor, many times people say, couldn't you do this? Couldn't you run over here? Couldn't you do this? Oh, I love to do it. But I've got to stay in the presence of God if I'm going to do the thing right.
ஒரு மனிதன் அவர் ஒரு போதகராய் இருப்பாரானால் அநேக சமயங்களில் ஜனங்கள் உங்களால் இதை செய்ய முடியவில்லையா, உங்களால் இங்கு விரைந்து வர முடியவில்லையா, உங்களால் இதை செய்ய முடியவில்லையா என்கிறார்கள். ஓ, நான் அதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் அதை சரியாக செய்யப்போவதாக இருந்தால் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்க வேண்டும்.
And people say, oh, Brother Branham's one of these isolationists. That's not it. I love people, but there's just thousands of them. But I must stay with him to find out what he'd have me tell him. Somewhere, just listen, he'll have something for you that he wants you to know about.
அப்பொழுது ஜனங்கள், ஓ சகோதரன் பிரணாம், யாருடனும் சம்பந்தம் கலவாத ஒருவர் என்கின்றனர். அதுவல்லாது, நான் ஜனங்களை நேசிக்கிறேன், ஆனால் அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் அவ்வாறு இருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு கூறும்படி அவர் என்னிடத்தில் என்ன குறம் இருக்கிறார் என்பதை கண்டறியும்படி நான் அவரோடு தரித்திருக்க வேண்டும். எங்கோ சற்று செவி கொடுங்கள், அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை உடையவராக இருப்பார். எனவே நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் விரும்புகிறார்.
Pastor, don't you never get too busy, but what you can stay in the presence and listen for his voice. God always keeps his word.
போதகரே, நீங்கள் பிரசனத்தில் தரித்திருந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை காட்டிலும் ஒருபோதும் வேறேதோ காரியத்தில் மிகவும் மும்முரமாயிருக்காதீர்கள். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார்.
And no matter how bad the times may be, how much your church may teach against it, Jesus Christ is still willing to speak that still small voice to anybody that'll listen for him. He's still ready to do it. If we just quieten ourselves.
அது எவ்வளவு மோசமான நேரங்களாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய சபை அதற்கு எதிராக எவ்வளவுதான் போதித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவோ அவருக்கு செவி கொடுக்கும் எவரிடமும் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேச இன்னமும் சித்தமுடையவராக இருக்கிறார். நாம் அப்படியே நம்மை அமைதிப்படுத்திக் கொள்ளுமையானால் அவர் அதை செய்ய இன்னமும் ஆயத்தமாகவே உள்ளார்.
But we run in flustered and say, Pastor, could I join this church? What church do you come from? So and so. Well, bring us your letter. Oh my.
ஆனால் நாமோ ஓடி குழப்பமடைந்து, போதகரே, நான் இந்த சபையில் சேர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறோம். எந்த சபையிலிருந்து நீர் வருகிறீர்? இன்னார் இன்னார். நல்லது, உங்களுடைய கடிதத்தை எங்களிடம் கொண்டு பாருங்கள். ஓஹோ, என்ன?
Could I join this church? Oh yes. Come here forth and we'll sprinkle you a little bit with water and put your name on the book and you get the right hand of fellowship.
நான் இந்த சபையில் சேர்ந்து கொள்ள முடியுமா? ஓ, ஆம், வாருங்கள். நாங்கள் உங்களை சற்று தண்ணீரால் தெளித்து உங்களுடைய பெயரை புத்தகத்தில் எழுதுவோம். அப்பொழுது நீங்கள் ஐக்கியத்தின் ஆதரவை பெற்றுக் கொள்வீர்கள்.
Well, the Masonic Lodge has got a better order than that. It's true. The Masonic Lodge and all other lodges are all right. But it still isn't the house of God. There's where God speaks.
நல்லது. அதை பார்க்கிலும் மேசானிக் லாட்ஜ் என்ற இடத்தில் கூடும் சர்வதேச ஸ்தாபன கூடுகையே மேலான ஒழுங்கை வைத்துள்ளது. அது உண்மை. மேசானிக் லாட்ஜ் என்ற கூடுகை ஸ்தலம் மற்றும் மற்ற எல்லா கூடுகை ஸ்தலங்களும் சரியாக இருக்கின்றன. ஆனால் அது இன்னமும் தேவனுடைய வீடாக இருக்கவில்லையே. அங்கேதான் தேவனுடைய வீட்டில்தான் தேவன் பேசுகிறார்.
Those lodges try to make immoral. But God makes you righteous through Jesus Christ, His Son. Now, is a code of ethics to it. God has a new birth for you.
அந்த கூடுகை ஸ்தலங்கள் உங்களை அறநெறிக்குட்படுத்த முயற்சிக்கின்றன. ஆனால் தேவரோ உங்களை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடாக நீதிமான்களாக்குகிறார். இப்பொழுது அதற்கு ஒரு நீதிநூல் சட்ட தொகுப்பு உண்டு. ஆனால் தேவரோ உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை வைத்திருக்கிறார்.
But listen to his still small voice. Every one of you people who profess to be Christians, get yourself quiet before him.
ஆனால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக உங்களை அமைதியாக்கிக் கொள்ளுங்கள்.
Don't let the washing hinder. Don't let the work hinder. Don't let nothing hinder. Don't let nobody know what you're doing. Just go before him.
துவைத்தல் அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். வேலை அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். எதுவுமே அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு எவரையும் அனுமதிக்க வேண்டாம். அப்படியே அவருக்கு முன் செல்லுங்கள்.
Get up in the woods somewhere. Get out on the side of the road. Go into the secret closet and close the door. When the kids get at school, there get down on your knees. You've heard all kinds of voices everywhere. But just get down and stay there until those voices are silenced. And you begin to lift up.
எங்காவது காடுகளுக்குள் எழும்பி செல்லுங்கள். சாலையின் பக்கவாட்டில் செல்லுங்கள். அந்தரங்க அறைக்குள்ளாக சென்று கதவை தாழிட்டுக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது உங்களுடைய முழங்காலில் தரித்திருங்கள். நீங்கள் எல்லா விதமான சத்தங்களையும் எங்கும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படியே கீழே அமர்ந்து அந்த சத்தங்கள் யாவும் அமைதியாக்கப்படுகின்ற வரையிலும் அங்கேயே தரித்திருங்கள். அப்பொழுது நீங்கள் உயர துவங்குவீர்கள்.
It'll change you. It'll make you different. Like it did this little Samuel. It'll do something to you if you'll just do it. Now, it'll make you what you should be. It'll make you the kind of Christian that you ought to be.
அது உங்களை மாற்றும். அது இந்த குட்டி சாமுவேலை வித்தியாசம் உள்ளவனாக மாற்றினது போல உங்களையும் வித்தியாசம் உள்ளவர்களாக்கும். நீங்கள் இதை செய்வீர்களேயானால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். இப்பொழுது அது நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அந்நிலைக்கு உங்களையே உருவாக்கும். அது நீங்கள் எவ்விதமான கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கும்.
Now let's just go back off of this modern day until a day that's past. Let's go back to the days of the early times. And this voice of God has come to man in all walks of life and all ages.
நாம் இப்பொழுது இந்த நவீன நாளிலிருந்து கடந்து சென்ற ஒரு நாளுக்குள்ளாக திரும்பி செல்வோமாக. நாம் பூர்வ நாட்களுக்கு திரும்பி செல்வோமாக. இந்த தேவனுடைய சத்தம் எல்லா காலங்களிலும் எல்லா வாழ்க்கை முறைகளிலும் உள்ள மனிதர்களிடத்திலும் வந்திருக்கிறது.
No matter if you're a farmer, if you are a shoe cobbler, whatever you may be, God still speaks.
நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு செருப்பு செப்பனிடுபவராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் இன்னமும் பேசுகிறார்.
If you're a sinner, if you're a prostitute, harlot, if you are a drunkard, if you are what a local church member, nominal, whatever you might be, the voice of God still waits to speak to you.
நீங்கள் ஒரு பாவியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு வேசியாக இருந்தாலும், விபச்சாரியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு குடிகாரனாக இருந்தாலும், நீங்கள் ஒரு உள்ளூர் சபை அங்கத்தினராக இருந்தாலும், என்ன பெயரளவில் உள்ள சபை அங்கத்தினராக இருந்தாலும், நீங்கள் என்னவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய சத்தமானது உங்களிடத்தில் பேச இன்னமும் காத்திருக்கிறது.
I'm thinking now of Moses when he is already 80 years old. and had 80 years of theological training. And he knew the scriptures. He knew them well. And he had promised to him that he was going to be the deliverer of his people.
நான் இப்பொழுது மோசேயை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏற்கனவே 80 வயதானவனாய் இருந்தபோது 80 வருட கால வேதசாஸ்திர பயிற்சியுடையவனாய் இருந்தான். அவன் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தான். அவன் அவைகளை நன்கறிந்திருந்தான். அவன் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க போகிறவனாய் இருந்தான் என்ற ஒரு வாக்குத்தத்தை உடையவனாய் இருந்தான்.
But yet, just knowing the scriptures and being a formal church member of that modern church in that day, he took the thing over in his own hands and tried to do it. He slew an Egyptian. You see what you do without listening to God? You just mess it up.
ஆனால் அதே சமயத்தில் வேதவாக்கியங்களை அறிந்திருந்தும் அந்நாளின் நவீன சபையின் சம்பிரதாயமான சபை அங்கத்தினராய் இருந்தபடியால் அவன் அந்த காரியத்தை தன்னுடைய சொந்த கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை செய்ய முயற்சித்தான். அப்பொழுது அவன் ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான். தேவனுக்கு செவிகொடாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்களே பார்க்கிறீர்களா? நீங்கள் அதை அப்படியே குழப்புகிறீர்கள்.
And when the devil this morning would say, "Don't you be baptized?" Another would say, "Oh, do it later." One would say, "You better be sure you know what you're doing." And the other would say, "You're going to lose a good time."
பிசாசு இந்த காலையில் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டாம் என்று கூறும். மற்றொருவரோ, ஓ, அதை பின்னர் செய்யுங்கள் என்று கூறுவார். ஒருவர், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் நிச்சயம் அறிந்திருப்பது மேலானதாகும் என்று கூறுவார். மற்றொருவர், நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை இழக்கப் போகிறீர்கள் என்று கூறுவார்.
The only way to settle that is go to God's word with it. But people today don't seem to want to do that.
அதனை தீர்க்க ஒரே ஒரு வழி அதனோடு தேவனுடைய வார்த்தை அன்றைக்கு செல்வதே ஆகும். ஆனால் ஜனங்களோ இன்றைக்கு அதனை செய்ய விரும்புகிறது போன்று தென்படுகிறது இல்லை.
And Moses, he had been to the best of the rabbis, but they'd got formal and cold. He had heard the story his mother told him, how that he was hid in the bulrushes, and how that the big alligators couldn't get a hold of him.
மோசே மிக சிறந்த ரபிமார்களிடம் இருந்து வந்தான். ஆனால் அவர்களோ சம்பிரதாயத்தையும் குளிர்ந்து போன முறைகளையும் உடையவர்களாக இருந்தனர். மோசே எவ்வாறு நாணலுக்குள் மறைக்கப்பட்டான் என்றும் பெரிய முதலைகளினால் எப்படி அவனை பிடிக்க முடியவில்லை என்பதையும் குறித்து அவனுடைய தாய் தனக்கு கூறின கதையை அவன் கேட்டிருந்தான்.
How they floating down that stream is that little baby where the old alligators were just fat. It's for the little children. They were fat from eating them little babies.
எப்படியாக அந்த சிறு குழந்தை அந்த நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தது? அந்த வயதான முதலைகளோ கொடுத்து போயிருந்தன. இதை சிறு பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். அவைகள் அந்த சிறு குழந்தைகளை தின்று கொடுத்து
போயிருந்தன. அந்த
வயோதிக கொக்கி முக்கினை கொண்ட ஸ்திரீகள், அரண்மனை காவல்கார ஸ்திரீகள், ஒருபோதும் ஒரு குழந்தையை பெற்றிராதவர்கள். ஒரு குழந்தையின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறியாதிருந்தனர். ஏன்? அவர்கள் வெறுமன அங்கு சென்று அந்த சிறு குழந்தைகளை எடுத்து கொன்று அவைகளை ஆற்றில் வீசினர். அந்த சிறு குழந்தைகளை நிமித்தமாக அந்த வயோதிக முதலைகள் கொடுத்து
போயிருந்தனர்.
அதே சமயத்தில் தேவன் அந்த தாயினுடைய இருதயத்தில் மரண தருவாயில் உள்ள அவளுடைய குழந்தைக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்ய தூண்டினார். அது கிறிஸ்துவிற்கு ஒரு மாதிரியாக இருந்ததை நீங்கள் காணவில்லையா? அவர் மரணத்துக்குள்ளாக சென்றார்.
And every one of them old alligators that come up that little bitty basket going down the river, you know why they couldn't do it? Why they couldn't eat that little baby? There was an angel sitting there. Get away from here.
அந்த வயதான முதலைகள் ஒவ்வொன்றுமே ஆற்றில் சென்று கொண்டிருந்த அந்த சிறிய பெட்டியண்டை வரும். ஆனால் அவைகளால் ஏன் அதனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த சிறு குழந்தையை ஏன் அவைகளால் சாப்பிட முடியாமற் போயிற்று? அங்கே ஒரு தூதன் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன், இங்கிருந்து தூரமாய் போங்கள்
என்றான். The devil may try to do something to you, but God's greater. So the alligators have to run away from that little basket.
Yen, Devan Tamudi Tanangalai, Tamudi Tudoril, Governor to Kulumari Katla Digra, Tere, Ni Bayamade Villaya, Devan will Governor to Kundrikira, Pisasum will get over Karigatis Mutsikalam, Aral Devano, Periba Irikira, Purirada, Yenabe Yella Mudregulum, and the Sir Patina Tilund, Waterman Diraitri.
And yet Moses knew all these things. And yet after 40 years of training and then in the wilderness, he still tried to take the thing over in his hands.
அதே சமயத்தில் மோசே இந்த எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தான். ஆயினும் 40 வருட பயிற்சிக்கு பிறகு அதன் பின்னர் வனாந்திரத்தில் அவன் இன்னமும் தன்னுடைய கரங்களில் அந்த காரியத்தை எடுத்து செல்ல முயன்றான்.
We know the Bible what God says to do. And yet we say, well, now we'll make this be this way. It's just the days of miracles are not so anymore. We know we don't believe we see them anymore. And we believe the days of miracles is past.
நாம் வேதத்தை அறிவோம். என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அதே சமயத்தில் நாம் ஒரு அல்லது இப்பொழுது நாம் அதை இந்த விதமாக செய்வோம். இனி அற்புதங்களின் நாட்களே ஒருபோதும் இருக்காது. நாம் இனி அவைகளை காண்பதாக நம்புகிறதில்லை என்பதையும் நாம் அறிவோம்.
And the sprinkling is just as good as immersing, and Father, Son, and Holy Spirit is just as good as the name of the Lord Jesus. And so we'll just, the rest of them is going that way, so we'll just do that too.
முழுகுதலை போன்றே தெளித்தலும் அவ்வளவு நல்லதாகவே உள்ளது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை போன்றே பிதா குமாரன் பரிசுத்தாவியும் அவ்வளவு நல்லதாகவே உள்ளது. மற்றவர்கள் எல்லோருமே அந்த விதமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் கூட அதையே செய்வோம் என்கிறோம்.
Moses had been a military man. And he thought that the way that he was trained as being a military man, that he could just kill them Egyptians off with his hand, be just as good as doing what God did.
மோசே ஒரு ராணுவ மனிதனாய் இருந்து வந்தான். எனவே அவன் ஒரு ராணுவ மனிதனாய் இருக்கின்றபடியால் தன்னுடைய கரத்தினால் எகிப்தியர்களை கொன்று போட முடியும் என்றும் அவ்விதமாக அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததையும் எண்ணி பார்த்தான். தேவன் எதை செய்தாரோ அதுவே அவ்வளவு நன்மையாயிருக்கும்.
Did you ever think of it? Everybody condemns Moses for killing one man, and he come back down under the anointing of the Holy Ghost and kill the whole thing. Nobody said anything about it. He slew all of Pharaoh's army. But God was in it. God wasn't in the first one.
நீங்கள் அதை குறித்து எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரு மனிதரை கொன்றதற்காக ஒவ்வொருவரும் மோசேயை கடிந்து கொள்கின்றனர். ஆனால் அவர் அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு திரும்பி வந்து எல்லோரையும் கொண்டு போட்ட போது எவரும் அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. அவன் பார்வோனுடைய சேனை முழுவதுமே கொண்டு போட்டான். ஆனால் தேவன் அதில் இருந்தார். அந்த முதலாவது ஒன்றிலோ தேவன் இருக்கவில்லை.
And then Moses just chock full of church theology. He was to be the next Pharaoh. And we find him still not knowing God.
அப்பொழுது மோசே சபை சாஸ்திரம் முழுவதையும் அப்படியே ஒதுக்கி தள்ளினான். அவன் அடுத்த பார்வோராக இருக்க வேண்டியவராக இருந்தான். ஆனால் அவன் இன்னமும் தேவனை அறியாதிருந்தான் என்பதை கண்டறிகிறோம்.
But one morning on the back side of the desert, an old man of 80 years old, his whiskers hanging way down low, he seen a burning bush and he turned aside to see what was going on.
ஆனால் ஒரு நாள் காலையில் வனாந்திரத்தின் பின்புறத்தில் 80 வயதான வயோதிகன் தன்னுடைய கன்னத்தில் உள்ள முடிகள் கீழே தொங்க அவன் ஒரு எரிகின்ற முச்சடியை கண்டான். எனவே என்ன நடக்கப் போவதாக இருந்தது என்பதை காணும்படி
திரும்பினான். God had to quieten him for 40 years before he could ever speak to him. And we won't stay quiet 10 minutes so God can speak to us. With all the rumble and bumble we have of this day.
அவன் புதரண்டை நெருங்கின போது அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். தேவன் அவரிடத்தில் பேசுவதற்கு முன்பு அவர் 40 வருடங்களாக அவனை அமைதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. தேவன் நம்மிடத்தில் பேசும்படிக்கு நாம் இந்நாளில் பெற்றுள்ள எல்லா குமரலோடும் குழப்பத்தோடும் 10 நிமிடங்கள் அமைதியாக தரித்திருக்க மாட்டோம்.
And yet, Moses, after 40 years, stood there and in the presence of that bush. And that one voice that called him, he knew more about God in 5 minutes after that than all the 80 years of training had taught him. It made a different man out of him.
அதே சமயத்தில் மோசே 40 வருடங்களுக்கு பிறகும் அந்த முச்சடியின் பிரசனத்தில் அங்கே நின்றார். அவனை அழைத்த அந்த ஒரு சத்தத்தினால் அவன் தனக்கு கற்பிக்கப்பட்டிருந்த 80 வருட எல்லா பயிற்சிகளை காட்டிலும் 5 நிமிடங்களில் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டான். அது அவனை ஒரு வித்தியாசமான மனிதனாக்கிற்று.
It'll make a different man and woman out of you if you'll just stand still long enough to hear his voice. Like Samuel did. Stand still. Don't be excited. If you want something of God, ask him, then stand still and listen and see what he's going to say about it.
நீங்களும் சாமுவேல் செய்தது போல அவருடைய சத்தத்தை கேட்க போதுமான நேரம் அப்படியே நிற்பீர்களேயானால் அது உங்களையும் ஒரு வித்தியாசமான மனிதராகவும் ஸ்திரீயாகவும் ஆக்கும். அப்படியே நில்லுங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுக்கு தேவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். அதன் பின்னர் அப்படியே நின்று அதை குறித்து அவர் என்ன கூறப்போகிறார் என்று புரிந்து கொள்ளும்படி செவி கொடுங்கள்.
Just open up your heart. Say, what about it, Lord Jesus? Just stay there. If he doesn't answer the first 5 hours, then wait another.
அப்படியே உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தராகிய இயேசுவே இதை குறித்து என்ன என்று கேளுங்கள். அப்படியே அங்கே தரித்திருங்கள். அவர் முதலில் 5 பதிலளிக்கவில்லை என்றாலும் அதன் பின்னர் மற்றொரு 5 காத்திருங்கள்.
If he doesn't answer today, then he'll answer tomorrow. If he doesn't answer this week, he will next week. Stay there till he answers. Hear his voice speak back in your heart and say, yes, I'm the Lord that healeth thee. That's all over. You hit settle then.
அவர் இன்றைக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் நாளைக்கு பதிலளிப்பார். அவர் இந்த வாரம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வாரம் பதிலளிப்பார். அவர் பதிலளிக்கும் வரையில் அங்கேயே தரித்திருங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய சத்தம் திரும்ப பேசுவதையும் ஆம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுவதற்கும் செவிகொடுங்கள். அதன் பின்னர் அவை யாவும் முற்று பெற்றுவிடும். அப்பொழுதே உங்களால் தீர்வை காண முடியும். புரிகின்றதா?
I'm the Lord who forgives all thy sins. Now go and sin no more. I don't condemn you. Then you can go free. You're all right. But you want to be sure that you hear that voice speak. Moses heard it. He was a changed man.
நானே உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கர்த்தர், இப்பொழுது போ, இனி பாவம் செய்யாதே. நான் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதன் பின்னர் உங்களால் சுயாதீனமாக செல்ல முடியும். நீங்கள் சரியா இருக்கிறீர்கள். ஆனால் அந்த சத்தம் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். மோசே அதை கேட்டான். அவன் ஒரு மாற்றமடைந்த மனிதனாக இருந்தான்.
Look at Isaiah, the prophet. As a young man, he had it made. The great favored king Uzziah in them days, a righteous man, a good man. He loved Isaiah for he knew he was a prophet.
தீர்க்கதரிசி ஏசாயாவை நோக்கி பாருங்கள். ஒரு வாலிப மனிதனாய் இருந்தபோது அவன் அதை செய்திருந்தான். மகத்தான ஆதரவை கொண்ட உசியா ராஜாவின் நாட்களில் ஒரு நீதி உள்ள மனிதனாய், ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். அவன் ஏசாயாவை நேசித்தான். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
And so he just leaned upon the king's arm. Everything he wanted, why, Uzziah gave it to him. And every time he wanted anything, mother, the good king would give it to him. But there come a time that the king died.
எனவே அவன் அப்படியே ராஜாவுடைய கரத்தின் பேரிலேயே சாய்ந்திருந்தான். அவனுக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் உசியாவே அதை அவனுக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நேரத்திலும் அவனுக்கு தேவைப்பட்ட எந்த காரியத்தையும் ஏன் இந்த நல்ல ராஜாவே அதை அவனுக்கு கொடுப்பான். ஆனால் அந்த ராஜா மரித்து போன ஒரு நேரம் வந்தது.
Prosperity always ruins people. That's a hard thing to say. But prosperity takes a man away from God. God spoke one place in the Bible something on this line. And he said, when I blessed you and gave you much.
செழிப்பு எப்பொழுதுமே ஜனங்களை பாழாக்குகிறது. அது கூறுவதற்கு ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் செழிப்பு ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு செல்கிறது. தேவன் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் இதன் பேரிலான ஏதோ ஒரு காரியத்தை கூறியுள்ளார். அவர், நான் உன்னை ஆசீர்வதித்த போது உனக்கு மிகுதியாக அளித்தேன்.
When you were poor and you didn't have nothing, I come to you and you heard me and you served me. But when I blessed you and give you plenty, then you turned your head from me. That's what America's done. Turn their heads.
நீ தரித்திரனாய் இருந்தபோது நீ ஒன்றுமில்லாதிருந்தாய். அப்பொழுது நான் உன்னண்டை வந்தபோது நீ எனக்கு செவி கொடுத்தாய். நீ என்னை சேவித்தாய். ஆனால் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சம்பூர்ணமாய் அளித்த போதோ நீ என்னிடத்தில் இருவாப்பு கொண்டாய் என்றார். அதைத்தான் அமெரிக்கா செய்திருக்கிறது. அது கர்வம் கொண்டுள்ளது.
That's what the church has done. You can sit down on the corners and have the great fine buildings and the millions of dollars placed into it and everything just as easy as it can be. No wonder you haven't got time to hear God's voice.
அதைத்தான் சபையும் செய்துள்ளது. உங்களால் அந்த மூலைகளில் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்பு கொண்ட மகத்தான பெரிய கட்டடங்களை அமைத்துக் கொள்ள முடிந்தது. அதற்குள்ளே ஒவ்வொரு காரியமும் எவ்வளவு எளிதாக இருக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக அமைத்துக் கொண்டுள்ளீர்கள். எனவே தேவனுடைய சத்தத்தை கேட்க உங்களுக்கு நேரமில்லை என்பதில் வியப்பொன்றும் இல்லையே.
But wait till the hour comes when that's took away. Then you'll long to hear it. Everything's fine now, but the hour's coming when it won't be that way.
ஆனால் அது எடுக்கப்படும் நேரம் வரும் வரை காத்திருங்கள். அப்பொழுது அதை கேட்க வாஞ்சிப்பீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு காரியமும் அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விதமாக இல்லாமல் போகும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது.
So Isaiah, he could lean upon the king's arm, and he was a young man of favored, fine spirit in this young man, so the king loved him. And one day the props was knocked out from under him. The king died. And when the king died, then Isaiah had to go alone. And then he began to look around and he found out that everybody wasn't like the king.
எனவே ஏசாயா அவனால் அந்த ராஜாவினுடைய கரத்தின் பேரிலேயே சார்ந்திருக்க முடிந்தது. அவன் ஒரு தயப்பற்ற வாலிப மனிதனாகவும் இந்த வாலிப மனிதனுக்குள் அருமையான ஆவியை உடையவனமாக இருந்தபடியால் ராஜா அவனை நேசித்தான். ஒரு நாள் அவனுக்கு இருந்த ஆதரவுகள் பிடுங்கப்பட்டன. அதாவது ராஜா மரித்து போனான். ராஜா மரித்து போன போது அப்பொழுது அவன் சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்க துவங்கிற போது அவன் ராஜாவை போல எவரையும் கண்டறிய கூடாமற் போயிற்று.
You be kicked out some of these days from these interdenominations like this. It'll come a time when you'll have to belong to an organization or you can't worship. As you know, the scripture says it will be.
இந்நாட்களில் ஒன்றில் இதை போன்ற இந்த ஸ்தாபன பாகுபாடற்ற குழுவிலிருந்து உதைத்து தள்ளப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து கொள்ள வேண்டியதான ஒரு நேரம் வரும். இல்லை என்றால் உங்களால் ஆராதிக்க முடியாது. நீங்கள் அறிந்துள்ளபடி அது உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது.
They just make fun of you now. But there'll be a time where there'll be a boycott. For the mark of the beast must come.
அவர்கள் இப்பொழுது உங்களை பரியாசம் செய்வார்கள். ஆனால் அங்கே ஒரு புறக்கணிப்பு உண்டாயிருக்கும் நேரம் ஒன்று உண்டு. ஏனென்றால் மிருகத்தின் முத்திரை வர வேண்டும்.
You will either belong to the confederation of the churches, the beast like it is in Rome, or you won't worship at all. That's what the scripture says. That's when you have to cry out like Isaiah did.
நீங்கள் ஒன்று சபைகளின் ஆலோசனை சங்கத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அது ரோமாபுரியில் உள்ள மிருகத்தை போன்றிருக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஆராதிக்கவே முடியாது. அதைத்தான் வேதவாக்கியம் கூறுகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் ஏசாயா கதறினது போல கதற வேண்டியதாக இருக்கும்.
And he got down in the temple and he realized that and he raised his hands and he said, Oh Lord, I am a man of unclean lips. You think you're good, but wait till that time comes.
அவன் ஆலயத்திற்குள் சென்றான். அப்பொழுது அவன் தெளிவாக உணர்ந்தான். அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓஹோ கத்தாவே, நான் அசுத்த உதறுகள் உள்ள மனுஷர் என்று கூறினான். நீங்கள் நல்லவர்கள் என்று உங்களை நீங்களே நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அந்த நேரம் வரும் வரை காத்திருங்கள்.
I dwell among peoples of unclean lips. What did he got desperate? And when you get desperate about this thing, something will take place. You're not desperate enough.
நான் அசுத்த உதறுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் கூடியிருக்கிறேன். அவர் என்ன செய்தான்? அப்பொழுது அவன் பதறலடைந்தான். நீங்கள் இந்த காரியத்தை குறித்து பதறலடையும் போது ஏதோ காரியம் சம்பவிக்கும். நீங்கள் போதுமான அளவு பதறல் கொள்கிறதில்லை.
Oh well, I joined church, that settles it. But you have to be desperate about it. You have to really need God. Jesus said, "Blessed are they that do hunger and thirst after righteousness, for they shall be filled."
Oh, நல்லது. நான் சபையை சேர்ந்து கொண்டேன். அதுவே அதற்கு தீர்வாகிறது. ஆனால் நீங்கள் அதை குறித்து பதறல் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே தேவன் தேவையாயிருக்க வேண்டும். இயேசு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றார்.
But as long as you're satisfied with the things of the world, how can God ever speak to you? You say, God never spoke to me. Why? He wants to, but you're too filled up with the things of the world.
ஆனால் நீங்கள் உலகத்தின் காரியங்களோடு திருப்தி அடைந்திருக்கும் வரையில் எப்படி தேவனால் உங்களிடத்தில் பேச முடியும்? நீங்களோ தேவன் என்னிடத்தில் ஒருபோதும் பேசினதே இல்லை என்கிறீர்கள். ஏன்? அவர் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ உலகத்தின் காரியங்களினால் அதிகமாய் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
That's what's the matter with us today. We put all of our time on things of the world and the pleasures of the world and give no time to God. It's true.
அதுதான் இன்றைக்கு நம்மோடுள்ள காரியமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய எல்லா நேரங்களையும் உலகத்தின் காரியங்களின் பேரிலும் உலக இன்பங்களின் பேரிலும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கோ நேரத்தையே அளிக்கிறதில்லை. அது உண்மை.
Now we find out that Isaiah got desperate and he screamed out and confessed his sins. And confess the sins of the people. When he got through confessing, he heard a noise up above him.
இப்பொழுது ஏசாயா பதறலடைந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். எனவே அவன் கூச்சலிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டான். அவன் அறிக்கை செய்து கொண்டிருந்த போது அவன் தனக்கு மேலே ஒரு சத்தத்தை கேட்டான்.
And when he looked up, there was the cherubims flying back and forth through the building. Wings over their faces and wings over their feet, and flying with wings, crying, "Holy, holy, holy, Lord God Almighty!"
அப்பொழுது அவர் நோக்கி பார்த்தபோது, அங்கே கட்டடத்தினூடாக கேருபீன்கள் முன்னும் பின்னும் பறந்து கொண்டிருந்தன. செட்டைகளால் தங்களுடைய முகங்களை மூடி, செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, மற்ற செட்டைகளால் பறந்து, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தன.
Something's taking place. Isaiah got desperate. God come on the job. And Isaiah screamed, I have unclean lips. For a voice that just spoke, it changed him.
ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. ஏசாயா பதறல் அடைந்தான். தேவன் பணியின் பேரில் வந்தார். அப்பொழுது ஏசாயா, நான் அசுத்த உதடுகள் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூச்சலிட்டான். ஏனென்றால் ஒரு சத்தம் பேசியிருந்தது. அது அவனை மாற்றிவிட்டது.
Who will go for us? Said the voice, who will go, who's willing to stand in the breach amongst this bunch of theologians? Who will go in this day and claim that I'm still God?
அந்த சத்தம் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைத்தது. யார் போவான்? இந்த ஒரு கூட்ட வேத சாஸ்திரிகளுக்கு மத்தியில் அந்த பிளவில் மனப்பூர்வமாய் நிற்கக்கூடியவன் யார்? யார் இந்த நாளில் போய் நான் இன்னமும் தேவனாய் இருக்கிறேன் என்று உரிமை கோருவார்?
Who will go and condemn their uncleanness? Who will tear down their denominations and build the powers of the living God again? Who will go?
அவர்களுடைய அசுத்தத்தை கண்டிக்கும்படி யார் போவார்? அவர்களுடைய ஸ்தாபனங்களை கிழித்தெறிந்து மீண்டும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைகளை யார் கட்டி எழுப்புவார்? யார் போவார்?
As I said, Lord, before I can go, I've got to be alternated. Somebody's little fears and frustrations had to leave him.
Yes, ayabo. Kattabe, naan pogum munne naan maatchi amaikkapada vendiyavana irukiren endran. Indha sila siru bayangalum kulappangalum avarai vittu poga vendiyada irundathu.
So will it be with every individual God calls. You've got to be born again, changed and made new. Not imagination, but from your heart. Something that really takes place.
தேவனுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட அழைப்பும் அவன்னமாகவே இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறந்து மாற்றமடைந்து புதிதாக்கப்பட வேண்டும். கற்பனை அல்ல. ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏதோ காரியம் உண்மையாகவே சம்பவிக்கிறது.
And one of the angels, if you ask, you shall receive. One of the angels went over to the brazen altar and took the tongs and reached over and got a coal of living fire. And ran over to Isaiah and placed it in his mouth. Said, now you're clean, go speak the word. Isaiah was changed after he heard that voice.
நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களேயானால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தூதர்களில் ஒருவன் வெண்கல பலிபீடத்தண்டை சென்று குரட்டை எடுத்து அக்கிரி தழண்டை சென்று அதிலிருந்து எடுத்து ஏசாயாவின் அண்டை ஓடி அதை அவனுடைய வாயிலே வைத்தான். பின்னர், இப்பொழுது நீ சுத்தமாயிருக்கிறாய், போய் வார்த்தையை பேசு என்றான். ஏசாயா சத்தத்தை கேட்ட பிறகு அவன் மாற்றப்பட்டான்.
Then in his late years, he wrote a complete Bible. He started at Genesis and ended up in Revelations. There's 66 books of the Bible, there's 66 chapters of Isaiah. Why? Because he got desperate. in a time where he's seen it and needed most.
அதன் பின்னர் அதற்கு பின்னிருந்து அவனுடைய வருடங்களில் அவன் ஒரு முழு வேதாகமத்தையே எழுதினான். அவன் ஆதியாகமத்தில் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடித்தான். வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டது. ஏன்? காரணம், அவன் பதறல் அடைந்தான். ஒரு நேரத்தில் அது அதிகமாக தேவைப்பட்டதை அவன் அங்கு கண்டான்.
Daniel, down in Babylon, as we spoke of him last night, he had purposed in his heart that he would not defile himself with the Babylonian doctrines.
பாபிலோனில் தானியேல், நாம் கடந்த இரவு அவனை குறித்து பேசினோம். அவன் தன்னை எந்த பாபிலோனிய உபதேசங்களினாலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருந்தான்.
But one day down there, Daniel got in need, and he knew he wanted to hear the voice of God, yet he had the scriptures, but he needed to hear the voice of God.
ஆனால் ஒரு நாள் அங்கே தானியேலுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி விரும்பினான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்தில் அவன் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று இருந்தது.
And he went down to the such river. And he just didn't go down there and park his chariot and kneel down in the bulrushes and say, Lord God, I want to hear you. Where are you at? No, you don't do it that way.
எனவே அவன் ஒரு குறிப்பிட்ட நதியண்டை சென்றான். அவன் வெறுமன அங்கு செல்லாமல் தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்த நாணர்ச்செடி புதரண்டை முழங்கார்படியிட்டு, தேவனாகிய கர்த்தாவே, நான் உமக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன், நீர் எங்கே என்று கேட்டான். இல்லை, நீங்கள் அதை அந்த விதமாக செய்கிறதில்லை.
Isaiah took his chariot and the drivers and it went down to the river and sent them back. He was going to stay till he heard. That's the way. He got desperate about it.
ஏசாயா தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு ரத ஓட்டுநர்களோடு ஆற்றண்டை சென்று அவர்களை திரும்ப அனுப்பிவிட்டான். ஆனால் இவனோ அவர் பேசுவதை கேட்கும் வரை அங்கேயே தரித்திருக்கப் போவதாயிருந்தான். அதுவே வழியாகும். அவன் அதை குறித்து பதறல் கொண்டான்.
He had to get plumb away from all of the soldiers and all the astronomers and the wise man. All the doctors of theology and so forth that was trying to tell him, this you do this, Daniel, you do this, Daniel.
தானியேல் தன்னிடத்தில் இதுதான், தானியேலே நீ இதை செய், தானியேலே நீ இதை செய் என்று அவனிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்த எல்லா வேதசாஸ்திர பண்டிதர்களையும் ஞானவான்களையும் வானசாஸ்திரிகளையும் போர் வீரர்களையும் விட்டு தூரமாய் செல்ல
வேண்டியவனாயிருந்தான்.
ஆனால் அவன் அவை எல்லாவற்றிலிருந்தும் தூரமாக விலகியிருந்தான். அந்த விதமாகத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். அவன் ஆற்றண்டைக்கு சென்று 21 நாட்களாக அங்கே தரித்திருந்து கர்த்தருடைய தூதனோடு
போராடினான். When the things that Daniel saw come to pass, time should be no more.
ஆனால் அவன் தண்ணீர்களின் மேலே நோக்கி பார்த்தான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கு ஒரு தூதன் தன்னுடைய பாதத்தை பூமியின் மேலும் மற்றொரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்திருக்கிறதை கண்டான். அந்த தூதன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, தானியேல் கண்ட காரியங்கள் நிறைவேறும் போது ஏனே காலம் செல்லாது என்று என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டான்.
He had been delayed 21 days because of the evil of the land. If he had delayed 21 days because of the evil of that land in the days of Persia, what would he be in this day? How long could he be delayed?
அந்த தேசத்தின் பொல்லாங்கி நிமித்தமாக 21 நாட்கள் அவர் காலதாமதப்படுத்தி வந்தார். பெர்சியா ராஜாவின் நாட்களில் அந்த தேசத்தின் பொல்லாங்கி நிமித்தமாக அவர் 21 நாட்கள் காலதாமதப்படுத்தி இருந்திருப்பாரேயானால் இந்நாளில் அவர் என்ன செய்வார்? அவர் எவ்வளவு காலம் தாமதப்படுத்தக்கூடும்?
But that undying faith, that hunger and desire in the human heart that won't say no to God, but will hold on till God speaks from heaven.
ஆனால் அந்த மரிக்காத விசுவாசத்தோடும் மானிட இருதயத்தில் உள்ள அந்த பசியோடும் வாஞ்சையோடும் தேவனுடைய மறுப்பு கூறாமல் பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிற வரையிலும் அப்படியே நிலைத்திருங்கள்.
You can't play with this, with this gospel. It's not to be played with. It must hit the tack. 10 times out of 10, it's got to be perfect, heart isn't right and it won't work. It's got to be perfect. Daniel prayed.
நீங்கள் இதனை கொண்டு இந்த சுவிசேஷத்தை கொண்டு விளையாட முடியாது. இது விளையாடப்படுவதற்கானதல்ல. இது பரிபூர்ணமாக குறியிலக்கில் பட வேண்டும். அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சரியாயிருக்காது. அது கிரியை செய்யாது. அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான்.
We find in the Bible in about the 8th chapter, 7th or 8th chapter of the book of Acts that a little self-made Pharisee by the name of Saul.
அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8 அதிகாரம் 7வது இல்லை 8வது அதிகாரத்தில் தன்னைத்தானே பரிசேயராக்கிக் கொண்ட சவுல் என்று பெயர் கொண்டவனை நாம் வேதத்தில் கண்டறிகிறோம்.
Oh, he was a theologian, all right. He had sat under the teaching of Gamaliel. And he had all the scriptures right down in the way it should be, according to the theologians of that day. Oh, self-styled and self-made.
Oh, அவன் சரியாக ஒரு வேத பண்டிதனாக இருந்தான். அவன் கமாலியேலின் போதனையின் கீழ் அமர்ந்திருந்து எல்லா வேத வாக்கியங்களையும் அறிந்திருந்தான். அவன் அந்நாளின் வேத பண்டிதர்களுக்கேற்றபடி அவ்வாறு இருக்க வேண்டிய விதத்தில் சரியாக ஓ சுயமானியை கொண்டவனாயும் தன்னைத்தானே அவ்வாறு உருவாக்கிக்
கொண்டவனுமாயிருந்தான். ஆவிக்குரிய
பிரகாரமாயிருந்த ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்கிறதை அவன் கண்டபோது அவனுடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரம் அவனோடு இசைந்து செல்லவில்லை. அது இன்றைக்கு என்ன ஒரு இணையாக உள்ளது?
Honest and sincere in his heart, as many people are, they think that people who've been born again is crazy. They think that divine healing and powers of the Holy Ghost is something that they talk about. But it's true.
அநேக ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில் நேர்மையாயும் உத்தமமாயும் இருக்கிற மறுபடியும் பிறந்திருக்கிற ஜனங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் நினைக்கின்றனர். அவர்கள் தெய்வீக சுகமளித்தல் மற்றும் பரிசுத்தாவியின் வல்லமைகள் போன்றவைகளை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார்கள் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையாகும்.
So when he was on his road down to Damascus one day with some orders in his pocket from the church bishop to go down and destroy all that bunch of holy rollers that were screaming and shouting and jumping up and down and speaking with foreign languages and healing the sick and what's a bunch of devils, said the theologians.
சவுல் ஒரு நாள் கூச்சலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டும் அந்நிய பாஷைகளில் பேசி வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கிற அந்த முழு கூட்ட பரிசுத்த உருளைகளையும் தான் போய் அடிக்கும்படிக்கு சபை பேராயரிடத்திலிருந்து பெற்ற கட்டளைகளை தன்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய வீதியில் இருந்தான். வேத பண்டிதர்களோ, ஏன், அது ஒரு கூட்ட பிசாசுகள் என்று கூறினர்.
Go down and rest them and bring them back up here in chains. Sure at your service, Bishop. Oh my.
போய் அவர்களை கைது செய்து சங்கிலியினால் பிடித்து இங்கே திருப்பிக் கொண்டு வா. நிச்சயமாக பேராகிறேன். உம்முடைய ஆணையின்படியே ஆக்கடவது. ஓஹோ, என்ன.
Oh, he was a great man. He had a DD PhD, you know. So he had jumped on his horse and away he went with the company with him. But on his road about high noon, something floored him. And he wallowed in the dust like a madman frothing.
Oh, அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். அவன் டிடி பிஎஸ்சி போன்ற வேத பாண்டித்து பட்டங்களை எல்லாம் உடையவனாக இருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவன் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி புறப்பட்டு செல்ல அவனோடு ஒரு கூட்டமும் சென்றது. ஆனால் ஏறக்குறைய பிற்பகல் வேளையில் அவன் தன்னுடைய வழியில் சென்று கொண்டிருந்த போது ஏதோ ஒன்று அவனை தரையில் வீழ்த்தியது. அப்பொழுது அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நுரைதள்ளிக் கொண்டு தூசியில்
புரண்டான். But a voice from heaven. Why persecutest thou me?
அப்பொழுது அவன் சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அது என்னவாயிருந்தது? ஏதோ ஒரு வேதசாஸ்திரி அவனிடத்தில் பேசவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றது.
And he turned over in the dust and he's frowns all full of dust and tears rolling down his cheeks. Perhaps he said, Lord, who are you? And when he flashed his eyes, he became as blind as a bat.
ஒருவேளை அவன் மண்ணிலே நிலை தடுமாறி விழுந்து புருவமெல்லாம் புழுதியால் நிறைந்திருக்க அவனுடைய கன்னங்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி இருக்கலாம். அப்பொழுது அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். ஓர் ஒளி அவனுடைய கண்களை சுற்றி பிரகாசித்த போது அவன் ஒரு வௌவாலை போல
குருடனானான். Your man-made teaching's been wrong.
அங்கே அவருக்கு முன்பாக பெரிய அக்கிரிஸ்தமம் நின்றது. அதிலிருந்து ஒரு சத்தம், நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசு நானே, உன்னுடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட போதனை தவறாயிருந்து வருகிறது என்று உரைத்தது.
What was it? There was an open vision. The word of God was made real. Oh, brethren, that's what we need today. Is some more like that.
அது என்னமாயிருந்தது? ஒரு பிரதியட்சமான தரிசனமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தை உண்மையாக்கப்பட்டது. ஓ சகோதரர்களே, இன்றைக்கு அதுதான் தேவையாயிருக்கிறது. அதை போன்று இன்னும் அதிகமும் தேவையாயிருக்கிறது.
I just want to thank the Lord. These little girls in the wheelchairs last night coming walking up today without the wheelchairs. So they're going. The Lord bless you, girls. What did it? The same Jesus that spoke in a supernatural voice back there speaks yet today.
நான் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். கடந்த இரவு சக்கர நாற்காலிகளில் இருந்த இந்த சிறு பெண் பிள்ளைகள் இன்றைக்கு சக்கர நாற்காலிகள் இல்லாமலேயே நடந்து வருகிறார்கள். அவர்கள் இயல்பாகவே நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கு அமர்ந்துள்ள பெண் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது என்ன செய்தது? இயற்கைக்கு மேம்பட்ட சத்தத்தில் அங்கே அன்று பேசின அதே இயேசுவானவர் இன்றைக்கு இன்னமும் பேசுகிறார்.
Saul, Saul, why persecutest thou me? Saul was a changed man. And people ought to be changed today when they can see and hear the voice of the living God speak like he did when he walked in Galilee.
Amen.
Oh, sure.
Saulே, Saulே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் மாற்றமடைந்த ஒரு மனிதனாயிருந்தான். அவர் கலிலேயாவில் நடந்தபோது அவர் செய்தது போன்று ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் பேசுகிறதை ஜனங்கள் காணும் போதும் கேட்கும் போதும் அவர்கள் இன்றைக்கு மாற்றமடைய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஓ நிச்சயமாகவே.
Saul, Saul, why persecutest thou me? What did it? Did he take him down to a seminary and teach him some new theology? No, he did not.
சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அது என்ன செய்தது? அவர் அவரை ஒரு வேதசாஸ்திர பள்ளிக்கு அழைத்து சென்று அவருக்கு ஏதோ ஒரு புதிய வேதசாஸ்திரத்தை போதித்தாரா? இல்லையே, அவர் அவ்வாறு செய்யவில்லையே.
What did he do? He spoke to him, and there was a literal voice speaking through a cloud. What was it? The same God that thundered off of Mount Sinai.
அவர் என்ன செய்தார்? அவர் அவரிடத்தில் பேசினார். ஒரு மேகத்தினூடாக ஒரு சத்தம் நேரடியாக வெளிப்படையாக பேசினது. அது என்னவாக இருந்தது? அது சீனாய் மலையிலிருந்து முழங்கின அதே தேவனாகும்.
In the meetings and the places where the Holy Spirit does come, you hear a human voice changed. And not knowing hardly ABCs, but Christ can take that voice. And speak out the mysteries of the Almighty God. It ought to change every man and woman that sits in the presence of His hand. I heard a voice, he said.
கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடங்களில் நீங்கள் ஒரு மானிட சத்தம் மாற்றப்படுகிறதை கேட்கிறீர்கள். அவர்கள் மொழியின் முதலெடுத்துக்களையே அறியாதிருக்கையில் கிறிஸ்துவானவரால் அந்த சத்தத்தை எடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவனின் ரகசியங்களை பேச முடிகிறது. அது இப்பொழுது அவருடைய பிரசனத்தில் அமர்ந்துள்ள ஒவ்வொரு புருஷனையும் ஸ்திரீயையும் மாற்ற வேண்டியதாகியுள்ளது. அவன், நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் என்றான்.
Oh, we so slumber. I hope it not will have to be made any plainer than that. But we so slumber in our churches, in our theology, in our thinking, and in our ways of life until we fail to hear that voice when it speaks.
Oh, நாம் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். அவ்வாறில்லையெனில் அது எல்லாவற்றை பார்க்கிலும் தெளிவாக வெளிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாமோ அந்த சத்தம் பேசுகிறதை கேட்க தவறும் வரையில் நாம் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வேதசாஸ்திரத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய ஜீவிய வழிகளிலும் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருப்போம்.
Oh, this it might be telepathy, it might, you know, might be this, that, or the other. What if Moses would have said, say, what if that was a demon in that bush? No question to Moses, he heard the voice.
அவர்களோ, ஓ, இது மனோவசியமாயிருக்கலாம், இது இதுவாயிருக்கலாம், அதுவாயிருக்கலாம், அல்லது மற்றதாயிருக்கலாம் என்பதை நீங்களே அறிவீர்கள் என்கிறார்கள். மோசே, அது அந்த முச்சடியில் இருந்த ஒரு பிசாசா என்று யூகிக்கிறேன் என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்? மோசேயிற்கோ எவ்வித கேள்விகளுமே இல்லை. அவர் அந்த சத்தத்தை கேட்டார்.
If you say, oh, it might be just my conscience telling me that. If you're a child of God, you'll know it's His voice. My sheep hear my voice. My sheep hear my voice. You'll know.
நீங்களோ, ஓ, அது என்னுடைய மனசாட்சியே என்னிடம் அதை அப்படியே கூறுகிறதா இருக்கலாம் என்று கூறலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அது அவருடைய சத்தமா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் அறிந்து கொள்ளும்.
There was another by the name of Peter who had become saved and had also be filled with the Spirit and he still wanted to hang on to the traditions of the elders. All he had known would been here in the Word.
பேதுரு என்னும் பெயர் கொண்ட மற்றொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டிருந்து ஆவியினாலும் கூட நிரப்பப்பட்டிருந்தான். ஆனால் அவன் இன்னமும் முன்னோர்களின் பாரம்பரியங்களில் சார்ந்திருக்க விரும்பினான். அவன் அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் இங்கே வார்த்தையில் இருந்தது.
And one day on a house top, when he wanted to keep the traditions of don't meet, eat any meat in the Sabbath and so forth, there's a many a good person still tries to hang on to stuff like that.
ஒரு நாள் அவன் மேல் வீட்டில் இருந்தபோது மாம்சம் புசிக்கக்கூடாது, எந்த மாம்சமும் மற்றும் ஓய்வு நாட்கள் போன்றவைகளை பற்றின பாரம்பரியங்களை கடைபிடிக்க விரும்பினான். அநேக நல்ல நபர்கள் இன்னமும் அதை போன்ற காரியங்களையே சார்ந்திருக்க
முயற்சிக்கின்றனர்.
ஒரு நாள் அவன் மேல் வீட்டில் இருந்தபோது அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். அது, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று கூறாதே என்று உரைத்தது.
God, I wish he would take a bunch of preachers in this valley here and let them know that we're not crazy. We're not holy rollers, a bunch of trash. It's the Spirit of the living God. And men and women are drunk on his goodness.
தேவர் இங்கே இந்த பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு கூட்ட பிரசங்கிமார்களை எடுத்து, நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல, நாம் பரிசுத்த உருளைகள் அல்ல, ஒரு கூட்ட குப்பை அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வாரானால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் அவருடைய நன்மையை பருகி
இருக்கின்றனர்.
அது மந்திரவாதமோ அல்லது மனோதத்துவ மனோவசியமோ அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள்.
It'll change you. You won't become one of the persecutors. You'll want to be one of them. If you can pass the barriers of all your doctrines until you can float into his presence yonder, something will take place.
அது உங்களை மாற்றும். அப்பொழுது நீங்கள் துன்பப்படுத்துகிறவர்களில் ஒருவராக மாற மாட்டீர்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் அவருடைய பிரசனத்திற்குள்ளாக மிதக்கும் வரையில் உங்களால் உங்களுடைய எல்லா கோட்பாடுகளின் தடைகளையும் கடந்து செல்லக்கூடுமானால் அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்கும்.
You won't believe the days of miracles is past. You will believe that they're right here because want to be performed on you. Sure. To change a man.
அப்பொழுது நீங்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்பதை விசுவாசிக்க மாட்டீர்கள். அவைகள் சரியாக இங்குள்ளன என்றே நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை மாற்றும்படியாக நிச்சயமாக உங்கள் பேரிலேயே ஒன்று நிகழ்த்தப்படும்.
That's what the voice of God always does. It changes men and women. Makes them what they should be. Not what the schools and the teachers has made, but what God has patterned them for. The voice speaking, I heard a voice.
அதைத்தான் தேவனுடைய சத்தம் எப்பொழுதுமே செய்கிறது. அது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் மாற்றி அவர்கள் இருக்க வேண்டிய பிரகாரமாக அவர்களை உருவாக்குகிறது. வேத பாட சாலைகளும் வேத சாஸ்திரிகளும் உருவாக்கி இருக்கிறது போன்றில்லாமல் தேவன் அவர்களுக்காக என்ன மாதிரியை வைத்திருக்கிறாரோ அதன்படியே உருவாக்குகிறது. அந்த சத்தம் பேசுகிறதே, நான் ஒரு சத்தத்தை கேட்டேன்.
Oh, I would like to go into personal experiences. And how that you would love to go to personal testimonies. Many of you men and women who's heard his voice.
Oh, நான் தனிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். நீங்கள் தனிப்பட்ட சாட்சிகளை தெரிந்து கொள்ள எவ்வளவு விருப்பம் கொள்வீர்கள்? உங்களில் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்.
I can remember hearing it when I was just a little boy. Way down in the mountains of Kentucky. And I thought it was a bird sitting in a tree, but the bird flew away. He said, don't fear, because you're going to leave from here someday and live near a city called New Albany.
நான் வெறுமன ஒரு சிறு பையனாய் கண்டக்கி மலைகளில் இருந்தபோது அதை கேட்டதை குறித்து என்னால் நினைவு கூற முடிகிறது. அப்பொழுது நானோ அது ஒரு மரத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பறவை என்று எண்ணினேன். ஆனால் அந்த பறவையோ பறந்து சென்று விட்டது. அப்பொழுது அவர், பயப்படாது, ஏனென்றால் நீங்கள் என்றோ ஒரு நாள் இங்கிருந்து செல்லப் போகிறீர்கள். நீங்கள் நியூ ஆல்பனி என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணத்திற்கு அருகில் குடியிருப்பீர்கள் என்றார்.
I heard his voice when he said, don't smoke or drink or defile your body with women and so forth. There's a work for you to do when you get older.
அவர், புகைக்காதே, குடிக்காதே, உன்னுடைய சரீரத்தை எந்த ஸ்திரீயுடனும் அசுப்படுத்திக் கொள்ளாதே, உனக்கு வயதாகும் போது நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு என்று கூறின போது நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன்.
Oh, he's still the same Lord God. And you hear him hour after hour speaking to you in your teeny little closet, in your prayer room. Come out before the audiences, then speak visible to the people.
Oh, அவர் இன்னமும் மாறாத தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய மிகச்சிறிய அறையில், உங்களுடைய ஜப அறையில், உங்களிடத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். கூட்டத்தினருக்கு முன்பாக வெளியே பாருங்கள், அப்பொழுது காணும்படியாக ஜனங்களிடத்தில் பேசுவார்.
The voice of God. It was precious in the days of Samuel. It's more precious today. For there was no open vision.
தேவனுடைய சத்தம் அது சாமுவேலின் நாட்களில் அபூர்வமாயிருந்தது. அது இன்றைக்கும் அதிக அபூர்வமாயிருக்கிறது. ஏனென்றால் பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது.
Peter heard the voice and it changed all of his theology. He went right straight to the Gentiles who he thought to be a bunch of illiterate outcasts. But the voice of God, not his teaching, the voice of the living God changed him.
பேதுரு அந்த சத்தத்தை கேட்டான். அது அவனுடைய முழு வேத சாஸ்திரத்தையும் மாற்றினது. அவன் நேராக புறஜாதியாரண்டை சென்றான். அவன் அவர்களோ ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்ட கல்வியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் தேவனுடைய சத்தம் அவனுடைய போதனை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சத்தமே அவனை மாற்றினது.
And now just one more. There was a good man one time in the Bible, a personal acquaintance with Jesus, who loved him and believed in him and worshiped him and played with him and went into the hills with him and down to the river fishing with him. He was a good man.
இப்பொழுது இன்னும் ஒன்று. வேதாகமத்தில் ஒரு சமயம் ஒரு நல்ல மனிதன் இருந்தான். இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் அறிமுகமான ஒருவன். அவன் அவரை நேசித்து அவரில் விசுவாசம் கொண்டு அவரை ஆராதித்து அவரோடு விளையாடி அவரோடு மலைகளுக்கு சென்று ஆறுகளுக்கு சென்று அவரோடு மீன் பிடித்தவன். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான்.
One day while Jesus was gone, death comes stealing into his room. And he'd left the old Orthodox church, him and his lovely sisters Martha and Mary. And they'd come out because they loved him and believed him to be the Messiah. And by doing so, the church had quickly excommunicated them.
ஒரு நாள் இயேசுவானவர் போய்விட்ட போது மரணமானது அவனுடைய அறைக்குள்ளாக வந்து களவாடியது. அவன் அந்த பண்டைய வைதிக சபையை விட்டு வெளியேறியிருந்தான். அவனும் அவனுடைய அன்பார்ந்த சகோதரிகளான மார்த்தாளும் மரியாளும் அதை விட்டுவிட்டிருந்தனர். அவர்கள் அவரை நேசித்த காரணத்தினால் அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து அவர் மேசியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தனர். அவ்வாறு செய்தபடியால் சபையானது அவர்களை துரிதமாக சபை கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி வைத்திருந்தது.
And this young man got so sick until he died and had been buried 4 days. What good would theological teachings do then? What good to his church do then?
இந்த வாலிபன் மிகவும் வியாதிப்பட்டு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டான். 4 நாட்கள் கடந்து விட்டன. அப்பொழுது வேதசாஸ்திர போதனைகள் என்ன நன்மையை செய்யும்? அப்பொழுது அவனுடைய சபை என்ன நன்மையை செய்யும்?
But there was a voice of God on earth, and he spoke to Lazarus, and Lazarus, the man who was dead and corrupted in the grave, heard his voice and come out and lived again.
ஆனால் அப்பொழுது தேவனுடைய சத்தம் பூமியின் மேல் இருந்தது. அவர் லாசரு வந்து பேசினார். லாசரு மரித்து போய் கலரையில் அழுகி போயிருந்த ஒரு மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்து மீண்டும் ஜீவித்தார்.
I was dead once in sin and trespasses. You were dead in sin and trespasses. But it was the voice of God that said, Come unto me, all ye that labor and are heavy laden. I'll give you rest.
நான் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் ஒரு காலத்தில் மரித்து போயிருந்தேன். நீங்கள் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்தீர்கள். ஆனால் தேவனுடைய சத்தமோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உரைத்தது.
I've seen the voice speak to the cripple, straighten him up. I've seen the voice of God speak to the blind and his eyes come open. To the dying cancer-ridden, to the leper. I see him return back and flash into perfect health again.
நான் அந்த சத்தம் முடமானவனிடத்தில் பேசி அவனை நேராக்கிறதை பார்த்திருக்கிறேன். நான் தேவனுடைய சத்தம் குருடனண்டை பேசி அவனுடைய கண்களை திறந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். மரிப்பவர்களும் புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டவர்களும் குஷ்டநோய்களும் மீண்டும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு அவர்கள் நல்ல சரத்துக்கு திரும்புவதை நான்
காண்கிறேன். That's what we listen for today.
அவர் குடிகாரர்களிடத்திலும் நரம்பு தளர்ச்சியுற்றவர்களிடத்திலும் ஒதுக்கப்பட்டவர்களிடத்திலும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படக்கூடிய சோம்பேறி தெருசுற்றிகளிடத்தில் பேசினதையும் அதன் பின்னர் அவர்கள் பெருந்தகையோராய் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்தமான்களாய் பெண்மணிகளாய் மாறினதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய சத்தம் பேசினது. அதற்குத்தான் இன்றைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்.
Let me close by saying this. There will come a time that when your wandering soul has been taken from your body and it's in its destination somewhere, wandering yonder in darkness or either into the bosoms of God.
நான் இதை முடிவாக கூறுவேனாக. உங்களுடைய விலையேறப்பட்ட ஆத்துமா உங்களுடைய சரீரத்தை விட்டு எடுக்கப்பட்டு அது சேர வேண்டிய அதனுடைய ஸ்தலத்திற்கு செல்லும் ஒரு நேரம் வரும். அப்பொழுது அது ஒன்று அப்பால் உள்ள அந்தகாரத்திற்குள்ளாக அலைந்து கொண்டிருக்கும் அல்லது தேவனுடைய மடிக்குள்ளாக செல்லும்.
That voice will speak again, and the Bible said that all those that are in the grave shall hear his voice and shall come out. Some shall come to everlasting shame and contentment, and others shall come forth to everlasting peace and joy.
அந்த சத்தம் மீண்டும் பேசும். வேதமோ, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். சிலர் நித்திய நிந்திக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்து வருவார்கள். மற்றவர்களோ நித்திய சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எழுந்து வருவார்கள் என்று கூறியுள்ளது.
This morning might be the time that you make up your mind whether you're going to listen to what the television says or what the paper says or what the theologians say or what God says.
நீங்கள் தொலைக்காட்சி என்ன கூறுகிறதோ அதற்கு செவி கொடுக்க போகிறீர்களா, அல்லது செய்தித்தாள் என்ன கூறுகிறதோ, அல்லது வேத பண்டிதர்கள் என்ன கூறுகிறார்களோ, அல்லது தேவர் என்ன கூறுகிறாரோ அதற்கு செவி கொடுக்க போகிறீர்களா என்பதை உங்களுடைய சிந்தையில் தீர்மானம் செய்யும் நேரமாக இக்காலை இருக்கலாம்.
Let me tell you as a people, don't you listen to what anything says, but what God says. Wait on that still small voice, and He will change you.
ஜனங்களாகிய உங்களுக்கு நாரதி கூறட்டும், தேவன் என்ன கூறுகிறாரோ அதை தவிர வேறெந்த காரியம் என்ன கூறினாலும் செவி கொடுக்காதீர்கள். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் பேரிலேயே காத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களை மாற்றுவார்.
You say, I'd like to believe, Brother Branham. I wished I could believe. I wished I could do certain things, but you can't. Why? You don't get quiet long enough. You don't get into a place to where the doubts are all gone.
நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னால் விசுவாசிக்க கூடும் என்று நான் ஆவல் கொள்கிறேன், என்னால் குறிப்பிட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று நான் ஆவல் கூறுகிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் உங்களால் முடியாது. ஏன்? நீங்கள் போதுமான அளவு அமைதியாக இருக்கிறதில்லை. சந்தேகங்கள் யாவும் அற்றுப்போகின்ற ஒரு இடத்துக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறதில்லை.
When you enter into the place where the doubts have passed away, then you'll be free and you can hear the voice of God speaking.
நீங்கள் சந்தேகங்கள் கடந்து போகின்ற சலத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது நீங்கள் சுவாதீனமாயிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தம் பேசுகிறதை கேட்க முடியும்.
Child of mine, I am your savior. Child of mine, I am your healer. You don't have to do these things. I died that you might be free. But as long as you're down here in this vibration mixed up of all kinds of voices, just whirl away from all of them.
என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய இரட்சகர். என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய சுகமளிப்பவர். நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. நீ விடுதலையாகும்படி நான் மறித்தேன். ஆனால் நீ இந்த அதிர்வில், இந்த எல்லா விதமான சத்தங்களோடு இங்கு கலந்திருக்கும் வரையில் அவை எல்லாவற்றிலிருந்தும் வெளியேறு.
Reminds me of a time that I was up in the mountains once, and I shall never forget them experiences.
ஒரு முறை நான் மேலே மலைகளில் இருந்த ஒரு நேரம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. நான் அந்த அனுபவங்களை ஒருபோதும் மறவேன்.
And here about 10 years ago or hardly so long, I was helping Mr. Jeffries on the roundup. And when I was having salt on the horses, and I was taking them to certain licks where I could lay them out where the cattle would know to come.
சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது இன்னும் சற்று அதிகமாக இருக்கலாம், அப்பொழுதுதான் திரு ஜெஃப்ரீஸ் அவர்களுக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்காக சுற்றி வளைத்து ஒன்று திரட்ட உதவி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் குதிரைகளின் மேல் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்திருந்தனர். அவர்களை கால்நடைகள் வரும்படி அறிந்து கொள்ளும்படியாக அந்த மூட்டைகளை ஒரு குறிப்பிட்ட உப்பளங்கள் உள்ள இடங்களில் இறக்கி வைக்கும்படிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன்.
Way back 70 miles almost from civilization. Oh, I mean about 30 miles, 35, maybe 40 miles to Kremlin, Colorado. To where you hit into a little city with a population about 700 or 800 people.
அது ஏறக்குறைய ஜனக்குடியிருப்பிலிருந்து 70 மைல் தூரத்தில் இருக்கும். இல்லை என்றால் நான் குறிப்பிட்டு கூறுவது சுமார் 30 மைல் 35 ஒரு கால் கொலடோராவில் உள்ள கிரீம்லிங் என்ற இடத்தில் அங்கிருந்து 40 மைல் இருக்கலாம். அதாவது அங்கிருந்து 700 அல்லது 800 பேர்கள் கொண்ட ஜனத்தொகை உள்ள ஒரு பட்டணத்திற்கு நீங்கள் செல்லலாம்.
And I had my horse and I had the saddle bags I'd unloaded and we look at the hunt the cattle through the binoculars. And I hooked my horse to a limb and the trailers was behind him, which is the horse, the bell horse is in front.
நான் என்னுடைய குதிரையை வைத்திருந்தேன். பின்னர் நான் குதிரை சேரத்துடன் இணைந்த சோடிப்பைகளை குதிரையை விட்டு இறக்கிவிட்டேன். நாங்கள் இரட்டை தூரதரிசனி கண்ணாடியினூடாக கால்நடைகளை பார்த்தோம். நான் என்னுடைய குதிரையை ஒரு பெரும் மரக்கலையில் கட்டியிருந்தேன். குதிரைக்கு பின்னே குடியிருப்பு வண்டிகள் இருந்தன, குதிரையோ முன்னால் இருந்தது.
And I went up on the hills and it was so pretty. It was springtime and I was looking across the valleys, watching the little ripples of water way in the distance. And as I watched, it was in the mid-afternoon, and I seen something that stirred me.
நான் மலைகளுக்கு மேலே சென்றேன். அது மிகவும் அழகாயிருந்தது. அது இளவேனிற் பருவமாயிருந்தது. அப்பொழுது நான் பள்ளத்தாக்கினூடாக நோக்கி பார்த்துக்கொண்டு தூரத்தில் இருந்த தண்ணீரின் சிற்றலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் அவைகளை கவனித்த போது அது நடு பிற்பகலாயிருந்தது. அப்பொழுது ஏதோ காரியம் என்னை அதிர்வுற செய்ததை கண்டேன்.
I seen an old mother taking her babies from her nest, an old eagle bird. And she fluttered around over them till she got them on her wings, and they'd been out of the nest before.
ஒரு வயதான தாய்க்கழுகு பறவையானது அதனுடைய கூட்டிலிருந்து தன்னுடைய குஞ்சுகளை எடுப்பதை கண்டேன். அது அவைகளை தன்னுடைய இறக்கைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு சிறகடித்து பறந்தது. இதற்கு முன்பு அவைகள் கூட்டிலிருந்து வெளியே சென்றதே இல்லை.
But she took them down into the valley. They'd never been down there before. They're just learning to fly. So she let them off.
ஆனால் அது அவைகளை பள்ளத்தாக்கிற்கு கொண்டு சென்றது. அவைகள் இதற்கு முன்பு ஒருபோதும் கீழே வந்ததே இல்லை. அவைகள் பறக்க கற்றுக் கொண்டிருந்தன. ஆகையால் அது அவைகளை கீழே இறக்கிவிட்டது.
And they went along picking on the grass and tumbling over one another just as carefree as they could be. And while sitting there, I thought, now isn't that just like a group of real believing Christians? They're carefree.
அவைகள் நெடுகபோடி புற்களை கொத்திக்கொண்டு ஒன்றன் மீது ஒன்று தடுக்கி விழுந்து கொண்டு அவைகளால் எந்த அளவு கவலையற்றதாக இருக்க முடிந்ததோ அவ்வளவு கவலையற்றிருந்தன. நான் அங்கு அமர்ந்திருக்கையில் இப்பொழுது இது உண்மையான ஒரு கூட்ட விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களை போன்றிருக்கவில்லையா? அவைகள் கவலையற்றவைகளாக இருக்கின்றதே என எண்ணினேன்.
Why was they carefree? They didn't have to fear anything because mama had went right on back up and sat down on a rock to watch them. Oh, that just changes itself.
அவைகள் ஏன் கவலையற்றிருந்தன? அவைகள் எந்த காரியத்திற்குமே பயப்படவில்லை. ஏனென்றால் தாய் கழுகு அவைகளை கவனிக்கும்படி பின்னாக மேலே பறந்து சென்று ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்தது. ஓ, அதுவே இதனை அவ்வளவாய் மாற்றுகிறது.
When you get to thinking, what will Pastor so-and-so think if I happen to get the Holy Spirit? What will Bishop so-and-so say? I don't care what they say.
நீங்கள் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள நேர்ந்தால் போதகர் இன்னார் இன்னார் என்ன சொல்லுவார், பேராயர் இன்னார் இன்னார் என்ன சொல்லுவார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை.
Jesus died and he's climbed the ramparts of glory and he sits in the heavens of heavens. There ain't nothing going to bother you. His eye is on the sparrow and I know he watches me and he watches you.
இயேசுவானவர் மரித்தார். அவர் மகிமையின் கொத்தளங்களில் ஏறியிருக்கிறார். அவர் வானாதி வானங்களில் உட்கார்ந்திருக்கிறார். உங்களை ஒன்றுமே தொல்லைப்படுத்தப் போகிறதில்லை. அவருடைய கண்கள் அடைக்கலான் குருவின் மேல் இருக்கின்றன. அவர் என்னை கவனிக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் உங்களையும் கவனிக்கிறார்.
Then, when there come, if there should come a coyote or something to disturb one of these little ones, why she did better not. She could pick up a coyote in her hand, in her paws, carry him up about several thousand feet and is turning loose. He would disintegrate in the air. Nothing's going to bother them little ones. She's going to see to it.
அப்பொழுது ஒரு ஓராயோ அல்லது வேறேதோ ஒன்று இந்த சிறிய குஞ்சுகளில் ஒன்றை தொல்லைப்படுத்த வறுமையானால் ஏன் அந்த தாய் அவைகள் கவனமில்லாதிருக்கலாம். ஆனால் அந்த தாய் கழுகு அந்த ஓராயை கொத்தி தன்னுடைய பாதங்களில் இறுக்கி தூக்கிக் கொண்டு ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான அடிகள் தூரம் உயரக் கொண்டு சென்று அங்கிருந்து அதை கீழே போடும். அப்பொழுது அது ஆகாயத்திலே சிதைந்து போகும். அந்த சிறிய குஞ்சுகளை ஒன்றுமே தொலைப்படுத்தப் போகிறதில்லை. ஏனென்றால் தாய் அதை பார்த்துக் கொண்டே இருக்கப் போகிறது.
Nothing's going to bother you. Don't be scared to take God at his word. Just relax and have faith and believe. He's watching over you. He'll disintegrate anything that tries to bother you.
உங்களை எதுவுமே தொலைப்படுத்தப் போகிறதில்லை. தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள். சற்று இளைப்பாறும்படி ஓய்ந்திருங்கள். விசுவாசமுடையவர்களாயிருங்கள். விசுவாசியுங்கள். அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை தொல்லைப்படுத்த முயற்சிக்கும் எந்த காரியத்தையும் அவர் சிதைத்து விடுவார்.
ஓ,
அது உங்களை தாக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. சகல காரியங்களும் அவர் அதை அனுமதிக்கிறார். அது வேறொன்றுமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எந்த தீங்கும் உங்களிடம் வர இயலாது.
And so after a while there come a storm up. And when the storm started, it comes quick, those northerners, a little flash of lightning and that wind coming 60 or 70 miles an hour.
ஆகவே கொஞ்சம் கடித்து புயல் வந்தது. புயல் உருவாக துவங்கிற போது அது துரிதமாக வந்தபோது அந்த வடக்காற்று மின்னல்களோடு மணிக்கு 60 அல்லது 70 மைல் வேகத்தில் வீச துவங்கினது.
And that old mother eagle let out a great big scream and down through the valley she went. And that scream, what did it do? Them little eagles knew their mama's voice. My sheep know my voice, he said.
அப்பொழுது அந்த தாய் கழுகு கம்பீரமான ஒரு பெரிய சத்தமிட்டு கீழே பள்ளத்தாக்கினூடாக சென்றது. அந்த கூக்குரல் அது என்ன செய்தது? அந்த கழுகு குஞ்சுகள் தங்கள் தாயினுடைய சத்தத்தை அறிந்து கொண்டன. அவர் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன என்றார்.
Danger was at hand. Now they didn't try to get under chunks. They didn't try to run out into some kind of a trash pile. They just waited on mama. That's what the Christians should do. See what God's going to do about it.
அபாயம் அருகில் இருந்தது. இப்பொழுது அவைகள் கெட்டியான கற்துண்டுகளின் கீழே செல்ல முயற்சிக்கவில்லை. அவைகள் ஏதோ ஒரு விதமான குப்பைகளுக்குள்ளாக ஓட முயற்சிக்கவில்லை. அவைகள் அப்படியே தாய்க்காக காத்திருந்தன. அதைத்தான் கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். அதை குறித்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பாருங்கள்.
And when the old mother hit the ground on great big feet about like that, she just sailed down like a great mammoth plane setting down, and she threw her head in the air and screamed, and she threw those big wings out about 14 feet from tip to tip. Why is this pole to that one?
அந்த தாய்க்கழுகு தரையிறங்கின போது அதனுடைய மகத்தான பெரிய பாதத்தை இந்த விதமாக வைத்தது. அது ஒரு மகத்தான மிகப்பெரிய ஆகாய விமானம் கீழே இறங்கியது போன்று செட்டைகளை விரித்து கீழே இறங்கியது. அது தன்னுடைய தலையை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி கூச்சலிட்டது. அது அந்த பெரிய சிறைகளை ஏறக்குறைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை, இந்த கம்பியிலிருந்து அந்த கம்பு வரையிலான 14 அடிகள் அகன்ற செட்டைகளை விரித்தது.
All those little eagles just run as hard as they could and jumped right on their mammy's wings. Reached right down and got a hold with their little paws, tucked their little beaks and got a hold of one of them tight feathers in there.
அந்த எல்லா கழுகு குஞ்சுகளும் அவைகளால் முடிந்த அளவு கடினப்பட்டு ஓடி தங்களுடைய தாயின் செட்டைகளின் மேல் குதித்து ஏறிக்கொண்டன. அவைகள் தாயிரண்டை சென்றடைந்த போது தங்களுடைய சிறிய பாதங்களால் சிறகை பற்றி தங்களுடைய அலகுகளால் அதை கொத்தி பற்றிக் கொண்டு அந்த உறுதியான சிறைகளை அவைகள் ஒவ்வொன்றும் உறுதியாய் பற்றிக்
கொண்டன.
தாய்க்கழுகோ அவைகளை ஏற்றிக்கொண்டு அந்த செட்டைகளில் ஒரு அதிர்வுமின்றி அந்த காற்றுக்குள்ளாக எடுமினது. அந்த தாய்க்கழுகு வந்து கொண்டிருந்த புயலிலிருந்து அவைகளை மறைக்கும்படிக்கு நேராக அந்த கண்மலைக்குள்ளாக பறந்து சென்றது.
Oh, brother, the storm is close at hand. Hear his voice, it calls to you, come out of Babylon, be separated. Don't be partakers of their sins. And I'll receive you. You'll be sons and daughters to me. I'll be God unto you. Let us bow our heads just a moment in the closing.
Oh, சகோதரனே, புயலானது சமீபித்திருக்கிறது. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அது உங்களை பாபிலோனிலிருந்து வெளியே வாருங்கள், வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று அழைக்கிறது. நாம் முடிக்கையில் அப்படியே ஒரு கணம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
To hear the word of the Lord and the shout. This morning, have you heard the word of the Lord? Obey and hearken and not
shout. Amen. You heard that. That's what we call prophecy in the church.
Amen. நீங்கள் அதை கேட்டீர்கள். அதைத்தான் நாம் சபையில் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கிறோம்.
Would there be some here this morning, which I know there is, that would say, Lord God, be merciful to me. Although I have joined church, I've made a confession, but I don't know what it is to get quiet before you and hear your voice leading me and teaching me.
இக்காலை இங்கு யாராவது தேவனாகிய கர்த்தாவே என்னிடத்தில் இரக்கமாயிரும். நான் சபையை சேர்ந்திருந்தாலும் நான் ஒரு அறிக்கை செய்திருக்கிறேன். ஆனால் நான் உமக்கு முன்பாக அமைதியை பெறுவது எப்படி என்பதையும் அறியேன். உம்முடைய சத்தம் என்னை வழிநடத்துகிறதையும் எனக்கு போதிப்பதையும் நான் கேட்பேனாக.
I wouldn't know what to do if you should speak to me in an audible voice. I would love to know you so that you could speak to me and direct my paths. Would you raise your hands just now and say, God be merciful?
நீர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய சத்தத்தில் பேச வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறியேன். நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நீர் என்னிடத்தில் பேசி என்னுடைய பாதைகளுக்கு வழிகாட்ட முடியுமா என்று கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி கூறுவீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனே இரக்கமாயிரும் என்று கூறுவீர்களா?
The Lord bless you everywhere. Hands everywhere. Just continue putting them up. That's right. Lord, be merciful unto me. I need you so much.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கும் எங்கும் கரங்கள் காணப்படுகின்றன. அப்படியே தொடர்ந்து உயர்த்தியிருங்கள். சரி, கர்த்தாவே, என்னிடத்தில் இரக்கமாயிரும். நீரே எனக்கு மிக அதிகம் தேவை.
Would there be some more just before closing? God sees your hands back, our lady, and all you way in the back, standing in rows and so forth. God sees you, even to the platform up around here.
முடிப்பதற்கு சற்று முன்னர் இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களா? தேவன் அங்கே பின்னால் உள்ள உங்களுடைய கரங்களை காண்கிறார். பெண்மணியே, பின்னாக உள்ள எல்லோரையும், வரிசையில் நின்று கொண்டிருப்பவர்களையும் காண்கிறார். தேவன் மேடையண்டையிலும் கூட இங்கே மேலே சுற்றிலும் உள்ள உங்களையும் காண்கிறார்.
Samuel said, Eli, did you call me? Eli said, no, my son, I never called you.
சாமுவேல், ஏலி, நீர் என்னை கூப்பிட்டீரா என்று கேட்டார். அதற்கு ஏலி, இல்லை என் மகனே, நான் ஒருபோதும் உன்னை கூப்பிடவில்லையே என்றான்.
That wasn't me that spoke to your heart, friend. That was God. Just speak back and say, thy servant heareth. Take me into your care today, God. Let me from this day be holy thine.
நண்பனே, உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறது நான் அல்ல, அது தேவனாகும். அப்படியே திரும்பி பேசி, உம்முடைய அடியேன் கேட்கிறேன், தேவரே, என்னை உம்முடைய பாதுகாப்பில் எடுத்துக் கொள்ளும், இந்நாள் முதற்கொண்டு நான் முற்றிலும் உம்முடையவனாக இருப்பேனாக என்று கூறுங்கள்.
Eternal God, lover of the soul, creator of all things, while that still small voice of God that spoke to Samuel, that spoke to Saul, that spoke to Peter, that spoke to Daniel and Isaiah the prophet and all down through the ages, has spoke again this morning in the tabernacle.
Nithya Devane, Atumavi Nesare, Yella Kariangalayum Sirchitabare, Samuel Rattil Pesine, Saul Rattil Pesine, Pedro Rattil Pesine, Daniel Rattil Pesine, Yesaya Tirkadarsin Rattil Pesine, எல்லா காலங்களினூடாகவும் பேசின அந்த அமர்ந்த மெல்லிய தேவனுடைய சத்தம் மீண்டும் இந்த காலையில் கூடாரத்தில் பேசியிருக்கிறது.
Perhaps maybe 30 or 40 or maybe 50 hands of sinners and church members and people with frustrations raise their hands.
ஒருவேளை 30 அல்லது 40 அல்லது ஒரு கால் 50 கரங்கள் இருக்கலாம். பாவிகளும் சபை அங்கத்தினர்களும் ஏமாற்றங்களோடு உள்ள ஜனங்களும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர்.
Many of them were here last night. And they heard your voice come audible. And now this morning that same voice speaks down deep in their heart. They've raised their hands with their hands towards heaven, saying that they're wrong and they want to be right.
அவர்களில் அநேகர் கடந்த இரவு இங்கிருந்தனர். அவர்கள் கேட்கக்கூடியதாய் வருகிற உம்முடைய சத்தத்தை கேட்டனர். இப்பொழுது இந்த காலையில் அதே சத்தம் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பேசுகிறது. அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். தங்களுடைய கரங்களை பரலோகத்தை நோக்கியவாறு உயர்த்தியிருப்பதோடு அவர்கள் தவறாயிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சரியாயிருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் என்றும் கூறுகிறார்கள்.
You have said in your word that no man can come to me except my Father draws him first. And all that will come, I'll give them eternal life and will raise him up at the last day.
நீர் உம்முடைய வார்த்தையில், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அவர்களுக்கு அளிப்பேன், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று கூறியிருக்கிறீர்.
You promised it, Father. Now we call upon thee as your servant to give to these who has raised their hands eternal life and eternal joy.
பிதாவே, நீர் அதை வாக்குப்பண்ணினீர். இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிற இவர்களுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய சந்தோஷத்தையும் தரும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
And may they live for thee all the days of their life and at the end of the road of life's journey enter into the joys of the Lord. Grant it, Father. We ask it in Jesus' name and for Jesus' sake. Amen.
அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் உமக்காக ஜீவிப்பார்களாக. ஜீவிய பயணத்தின் பாதையின் முடிவில் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறோம்.
எத்தனை
பேர் உங்களுடைய முழு இதயத்தோடு, அப்படியே உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறீர்கள்?
Now in these little places here like this I'm just late. But the Bible said that we sit together in heavenly places in Christ Jesus.
இப்பொழுது இதை போன்றே இந்த சிறு இடங்களுக்கு இங்கே நான் சற்று காலதாமதமாக வருகிறேன். ஆனால் வேதம் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம் என்று கூறியுள்ளது.
The Holy Spirit comes, gets into the word, moves down through the audience. And you can just watch it when it sweeps over him, changing him.
பரிசுத்த ஆவியானவர் வந்து வார்த்தைக்குள்ளாக சென்று கூட்டத்தாரினூடாக அசைவாடுகிறதையும் அது அவர்கள் மீது துடைத்தெடுத்து அவர்களை மாற்றுகிறதை உங்களால் கவனித்து பார்க்க முடியும்.
As I have said, I believe in emotions, sure. But you, what? See, emotions doesn't change you. Emotions has got to go plumb until it touches the morals of your being. That's what changes you. From sinful.
நான் கூறியுள்ளது போலவே நான் உணர்ச்சிகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன், நிச்சயமாக. ஆனால் நீங்கள் பாருங்கள், உணர்ச்சிகள் உங்களை மாற்றுகிறதில்லை. உணர்ச்சிகள் உங்களுடைய சரீரத்தின் உணர்வுகளை தூண்டும்படியாக அதனை தொடும் வரைக்குமே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாவமுள்ள காரியத்திலிருந்து உங்களை மாற்றுகிறதோ.
What is a sinner? Unbeliever. There's a many a person today with a bachelor of art degree, with a doctor's degree, with a PhD and double LD on their name and still sinners.
ஒரு பாவி என்றால் என்ன? அவிசுவாசி. இன்றைக்கு அநேக நபர்கள் ஒரு இளங்கலை பட்டத்தையும் ஒரு முனைவர் பட்டத்தையும் தத்துவ ஆராய்ச்சி பட்டத்தையும் இரட்டை சட்ட தத்துவம் ஆராய்ச்சி பட்டங்களை தங்களுடைய பெயர்களோடு இணைத்துக் கொண்டு இன்னமும் பாவிகளாயிருக்கிறார்கள்.
Knows the Bible from Genesis to Revelations, preaches in the pulpit and still disbelievers. The Bible said, He that believeth not is condemned already.
வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அறிந்து பிரசங்க பீடத்திலிருந்து இன்னமும் அவ்விசுவாசிகளாயிருக்கிறார்கள். வேதம் விசுவாசியாதவனோ ஏற்கனவே அக்கறைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று கூறியுள்ளது.
Ask one of them people if they believe the Holy Ghost is for today. Well, certainly not. Do you believe that divine healing is? Well, certainly not. Then he is an unbeliever.
அவர்கள் இந்நாளுக்கான பரிசுத்தாவி விசுவாசிக்கிறார்களா என்று அந்த ஜனங்களில் ஒருவரிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏன்? நிச்சயமாக இல்லை. தெய்வீக சுகமளித்தல் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன்? நிச்சயமாக இல்லை. அப்படியானால் அவன் ஒரு அவ்விசுவாசியாயிருக்கிறான், அது உண்மை.
If the Holy Spirit is in you, won't he testify to his own word? And if the Spirit in you testifies contrary to what God says is truth, it's not the Spirit of Christ.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரேயானால் அவர் தம்முடைய சொந்த வார்த்தைக்கு சாட்சி பகர மாட்டாரா? தேவன் கூறுகிறது உண்மையா இருக்கிறது என்பதற்கு முரண்பாடாக உங்களுக்குள் இருக்கும் ஆவியானது சாட்சி பகர்மையானால் அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல.
You might belong to the Church of Christ, but you're none of Christ. Until your spirit says amen to every promise God made.
நீங்கள் கிறிஸ்துவின் சபையை சார்ந்திருக்கலாம், ஆனால் தேவன் உண்டு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்திற்கும் உங்களுடைய ஆவி ஆமென் என்று கூறுகிற வரையிலும் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல.
And when he promised, Peter said on the day of Pentecost, he said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins and you shall receive the gift of the Holy Ghost.
பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் கூறினான், அவன் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான்.
And if your spirit says that was for another day, what did the scripture say? For the promise isn't to you, the Jew, and to your children, and to them as far off, the Gentile, even as many as the Lord our God shall call. The same promise.
உங்களுடைய ஆவியோ அது வேறொரு நாளுக்கானது என்று கூறுமையானால் வேதம் என்ன கூறினது? வாக்குத்தமானது உங்களுக்கும் யூதர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் புறஜாதிகள் உண்டாயிருக்கிறது. அதே வாக்குத்தம்.
He said, I am the vine, ye are the branches. And if that's the doctrine of the branch,
first branch, the second branch has to have the same doctrine. And the same doctrine will produce the same results. And as each branch comes on the vine, it'll produce the same thing.
அவர் நான் திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். அது உபதேசத்தின் கொடியாய் இருக்குமானால் முதலாம் கொடியும் இரண்டாம் கொடியும் ஒரே உபதேசத்தை உடையதாக இருக்க வேண்டும். அதே உபதேசம் அதே பலன்களை உற்பத்தி செய்யும். திராட்சை செடியிலிருந்து ஒவ்வொரு கொடியும் தோன்றுகிற போது அது அதே காரியத்தையே உற்பத்தி செய்யும்.
I'm glad this morning. I'm so glad that I know that the Spirit of the living God still talks and speaks to people and confirms His Word.
நான் இந்த காலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானது இன்னமும் ஜனங்களிடத்தில் பேசுகிறதையும் உரையாடுகிறதையும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
We're going into baptismal service just in a few moments. If you've been sprinkled, poured, or immersed anyway, then in the name of the Lord Jesus Christ, you're challenged to come to the water.
நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அப்படியே ஞானஸ்தான ஆராதனைக்குள்ளாக செல்லப் போகிறோம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறெந்த வழியிலாவது தெளிக்கப்பட்டோ ஊற்றப்பட்டோ அல்லது முழுகப்பட்டோ இருந்திருந்தால் நீங்கள் தண்ணீரண்டைக்கு வரும்படி சவாலிடப்படுகின்றீர்கள்.
Now you say, Brother Branham, would you mean to tell me, yes, brother, sprinkling is not spoke of in the Bible. There's no place in the Bible where anybody was ever sprinkled. I remember this. I've asked this desk all week.
இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம் நீரெண்டை பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்கலாம். ஆம் சகோதரனே, தெளித்தல் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தில் எவராவது எப்போதாவது தெளிக்கப்பட்டார்கள் என்று எந்த இடத்திலுமே இல்லை. இப்பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வாரம் முழுவதும் இந்த மேஜையிலிருந்து கேட்டிருக்கிறேன்.
Find me where one person in the Bible has ever sprinkled for the remission of their sins, ever poured for the remission of sins, or ever baptized by immersing in the name of the Father, Son, Holy Ghost for the remission of their sins.
வேதாகமத்தில் எந்த ஒரு நபராவது எப்போதாவது அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக தெளிக்கப்பட்டார்கள் என்றோ, அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக ஊற்றப்பட்டார்கள் என்றோ, அல்லது அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்றோ நான் கண்டறியட்டும்.
There never was a person ever sprinkled, poured, or baptized in the name of the Father, Son, Holy Ghost in the entire lids of the Bible. No, sir.
முழு வேதாகமத்திலுமே எந்த ஒரு நபரும் எப்போதுமே தெளிக்கப்படவோ ஊற்றப்படவோ அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படவோ இல்லை. இல்லை ஐயா.
There were some people baptized one time, but John the Baptist, and they wasn't baptized in any name at all. And they were baptized by the same man that baptized Jesus.
ஒரு சமயம் சில ஜனங்கள் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எந்த நாமத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனால் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர்.
But Paul, when he met him in Acts 19, told him they had to come and be baptized over again in the name of Jesus Christ, or they could not receive the Holy Ghost as yet.
ஆனால் பவுல் அவர்களை அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் சந்தித்த போது அவர்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படும்படி வர வேண்டும் என்று அவர்களுக்கு கூறினான். ஏனென்றால் அவர்கள் அதுவரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
When Peter found some that had received the Holy Ghost before they were baptized at all, he commanded them and stayed with them until they were baptized in the name of Jesus Christ.
Amen.
That's true, friend.
சிலர் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்னரே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர் என்று பேதுரு கண்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படும் வரையில் அவர்களோடு தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டான். நண்பனே, அது உண்மை.
I know a lot of people say, now Brother Branham's a Jesus only. That's wrong. I just believe the scriptures. I don't belong to any of the denominations.
அநேக ஜனங்கள் இப்பொழுது சகோதரன் பிரணாம் இயேசு மாத்திரமே இந்த குடும்பினை சார்ந்தவர் என்று கூறுகின்றனர் என்பதை நான் அறிவேன். அது தவறாகும். நான் அப்படியே வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறேன். நான் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சார்ந்திருக்கவில்லை.
And Jesus only don't baptize that way anyhow. They just baptized the name of Jesus. The Bible said the Lord Jesus Christ. There's many Jesuses, but only one Lord Jesus Christ. See, Christ is the Messiah. See, and that's right.
இயேசு மாத்திரமே என்ற பிரிவினர் எப்படியும் அந்த விதமாக ஞானஸ்தானம் கொடுக்கிறதில்லை. அவர்கள் வெறுமனே இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். வேதமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறியுள்ளது. அநேக இயேசுக்கள் இருந்தனர், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. புரிகின்றதா? பார்த்தீர்களா? கிறிஸ்து மேசியாவாய் இருக்கிறார். புரிகின்றதா? அது உண்மை.
And now friends, Now, you that's here this morning and never been baptized that way, may God's still small voice speak down deep in your soul, in regardless of what bishop, what church, what anything else says. Come and obey the Lord is my command to you.
இப்பொழுது நண்பர்களே, இப்பொழுது இந்த காலையில் இங்குள்ள நீங்கள், நீங்கள் ஒருபோதும் அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால், தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்தில் பேசுவதாக. பேராயர் என்ன கூறுகிறார், சபை என்ன கூறுகிறது, மற்ற வேறெந்த காரியம் என்ன கூறுகிறது என்று பொருட்படுத்தாமல் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதே உங்களுக்கான என்னுடைய கட்டளையாயிருக்கிறது.
And now Brother Neville will go to this room for make ready for the baptismal service, and those who are getting the things ready, some of the elders will go with me. I'll be with you in there just in a minute.
இப்பொழுது சகோதரன் நெபில் ஞானஸ்தான ஆராதனைக்காக ஆயத்தம் செய்ய இந்த அறைக்குள்ளாக செல்வார். மற்ற காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் மூப்பர்களில் சிலரும் என்னோடு வாருங்கள். இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் அங்கே உங்களோடு இருப்பேன்.
But I want those who are coming now, when we're going to sing, I can hear my Savior calling. I'll go with him. Regardless what church, I'll go with him. Regardless what anybody, I'll go with him all the way.
ஆனால் நாங்கள் நான் என் இரட்சகர் அழைப்பதை கேட்க முடிகிறது என்று பாடப்போகும்போது, இப்பொழுது வரப்போகின்றவர்கள் வரும்படி விரும்புகிறேன். நான் அவருடன் செல்வேன். சபை என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் நான் அவருடன் செல்வேன். எவர் என்ன கூறினாலும் நான் வழிநடுக அவரோடு செல்வேன்.
Let the man make their way to this room and the women make their way to this room as we sing now. And we're going to be dismissed officially just in a moment now. All right. All together now.
இப்பொழுது நாம் பாடுகையில் ஆண்கள் இந்த அறைக்கு அவர்களுடைய வழியில் செல்லட்டும், ஸ்திரீகள் இந்த அறைக்கு அவர்களுடைய வழியில் செல்லட்டும். அதன் பின்னர் நாம் இன்னும் சற்று நேரத்திற்குள் முறைப்படி கலந்து செல்லப் போகிறோம். சரி, இப்பொழுது யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
I can hear my Savior. Now the men go here, the women over here. My set. Some of the women go in here with these women, please.
இப்பொழுது ஆண்கள் இங்கே போகிறார்கள், ஸ்திரீகள் இங்கே போகிறார்கள். என்னுடைய இரட்சகர், தயவு செய்து இங்குள்ள ஸ்திரீகளில் சிலர் இந்த ஸ்திரீகளோடு செல்லுங்கள்.
I can hear my Savior.
நான் இந்த இரட்சகர் அழைப்பதை கேட்க முடிகிறது.
What did you hear his voice?
நீங்கள் எதை கேட்டீர்கள்? அவருடைய சத்தம்.
Take my cross and follow, follow.
என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வா.
Now do you really mean it?
அவர் எங்கே? இப்பொழுது நீங்கள் அதை உண்மையாக பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா? நான் பின் செல்வேன். அவர் எங்கே என்னை நடத்துகிறாரோ அங்கு நான் பின் செல்வேன். அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கு நான் பின் செல்வேன். நான் அவருடன் செல்வேன். வழிநடுக அவரோடு செல்வேன்.
As I say this, friend, I heard a voice. And if the voice didn't speak according to the voice of God here, it's the wrong voice. But my sheep know my voice.
இப்பொழுது நண்பனே, நான் இதை கூறுகிறேன். நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் தேவனுடைய சத்தத்தின்படி பேசவில்லை என்றால் இதோ அது தவறான சத்தமாயிருக்கிறது. ஆனால் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன.
How can you come? Here's the reason you come, is because your name was put on the Lamb's Book of Life before the foundation of the world. The Bible said so.
உங்களால் எப்படி வர முடியும்? நீங்கள் வர இங்கு காரணம் உள்ளது. காரணம் என்னவெனில், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது.
Think of a person who's sitting and knows that that is the gospel truth, and yet something holding him, knowing it perhaps her name wasn't put on. Then what?
இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது சுவிசேஷ சத்தியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து அதே சமயத்தில் அவர்களை ஏதோ ஒன்று பிடித்துக் கொண்டிருக்குமேயானால், அப்பொழுது ஒருவேளை அவர்களுடைய பெயர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் என்ன?
In vain do they worship me. In vain. Oh, you say, I'm a loyal man. I don't have one thing to do with it. In vain do they worship me, teaching for doctrine the commandments of man.
அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். பாருங்கள், வீணாய். ஓ, நீங்களோ, நான் ஒரு விசுவாசமுள்ள மனிதன், நான் ஒரு விசுவாசமுள்ள என்று கூறலாம். அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்.
I've told you there's nobody sprinkled, poured, or baptized in the name of Father, Son, Holy Ghost in the Bible. Search it. Find it. If it is, come show me on the platform tonight. Then if you've been done that way, you're following man's tradition.
வேதாகமத்தில் எவருமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தெளிக்கப்பட்டோ அல்லது ஊற்றப்பட்டோ ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதை ஆராய்ந்து பாருங்கள், அதை கண்டறியுங்கள். அது அவ்வாறு இருந்தால் இன்றிரவே மேடையின் மீது வந்து என்னிடத்தில் காண்பியுங்கள். அப்படி இருந்தும் நீங்கள் அந்த விதமாகவே செய்து வருவீர்களே ஆனால் அப்பொழுது நீங்கள் மனுஷருடைய பாரம்பரியத்தையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்.
And if somebody tells you, well, you come up and make your confession, you receive the Holy Ghost then. That's wrong. That's man-made doctrine.
யாரோ ஒருவர் உங்களிடத்தில் வந்து, நல்லது, நீங்கள் வந்து உங்களுடைய பாபாரிக்கையை செய்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுவாரேயானால் அது தவறாகும். அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட உபதேசமாயிருக்கிறது.
There's a false water baptism. There's a false Holy Spirit baptism. The devil is impersonated because he's religious. Cain, his father, was religious. As we've been through it, the seed of the serpent still goes on. And the seed of the woman through Christ still goes on. But no man can come except my Father draws him.
ஒரு போலியான தண்ணீர் ஞானஸ்தானம் ஒன்று உண்டு. போலியான பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒன்று உண்டு. பிசாசு பக்தி உள்ளவனாய் இருக்கிறபடியால் அவன் அதை போலியாக பாவனை செய்கிறான். காயின் அவனுடைய தகப்பன் பக்தியானவனாயிருந்தான். நாம் அதனுடாக பார்த்து வந்திருக்கிறோம். சர்பத்தின் வித்து இன்னமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸ்திரீயின் வித்தும் கிறிஸ்துவினுடாக இன்னமும் தொடர்ந்து வருகிறது. ஆனால் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
Now think of sun setting here this morning that knows that you're baptized falsely in a man's creed. And not according to the Bible, and your first birth of confession is wrong.
நீங்கள் வேதாகமத்தின்படி இல்லாமல் ஒரு மனிதனுடைய கோட்பாட்டில் தவறாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய முதல் பிறப்பின் அறிக்கையே தவறாயிருக்கிறது என்பதையும் அறிந்தவர்களாய் இக்காலையில் இங்கே அமர்ந்துள்ள சிலர் இதை குறித்து இப்பொழுது சிந்தித்து பாருங்கள்.
How can you ever be right unless you go back and start right? You remember this week I preached, it wasn't so from the beginning.
நீங்கள் திரும்பி போய் சரியாக துவங்கினால் ஒழிய நீங்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்று இந்த வாரம் நான் பிரசங்கித்திருக்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள்.
Now, and if you can hear a voice speaking to you, that's God, because it copes with the scripture. If it doesn't, then there's some kind of a wrong voice speaking to you.
இப்பொழுது நீங்கள் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்க முடிந்தால் நலமாயிருக்கும். அது தேவனாயிருக்கிறது. ஏனென்றால் அது வேதத்தோடு இசைந்து செல்கிறது. அது இசைந்து செல்லவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ ஒரு விதமான ஒரு தவறான சத்தம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது.
But the right voice will tell you to follow the rules of the Bible. No sprinkling, no pouring, no falsely. Come right straight out and follow the rules of the Bible.
ஆனால் சரியான சத்தமோ எந்த தெளித்தலையோ ஊற்றுதலையோ தவறானதையோ பின்பற்ற அனுமதியாமல் உங்களை வேதாகமத்தின் விதிமுறைகளுக்கே பின்பற்ற அனுமதிக்கும். நேராக வந்து வேதாகமத்தின் விதிமுறைகளை பின்பற்றுங்கள்.
Do it, friends. If it took everything, I don't care what it would cost, I'll lay aside everything to follow the Lord Jesus.
நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களேயானால் அதை செய்யுங்கள். அதற்கு எதை இழக்க வேண்டி இருந்தாலும் நான் கவலைப்படாமல் நான் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைப்பேன்.
Hear my voice, my sheep will, and will come to me. And all that will come to me, I'll give him everlasting life and raise him up in the last days. Is it right?
என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். என் ஆடுகள் என்னண்டை வரும், என்னிடத்தில் வரும் எல்லோருக்குமே நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன். அது சரியா?
Here it is right with the scriptures. No one can disprove that. That's right. No one can disprove that. Here it is in the power of the Spirit doing the same things that Jesus did.
இதோ அது சரியாக வேத வாக்கியங்களோடு இருக்கிறது. எவருமே அதை தவறு என்று நிரூபிக்க முடியாது. அது உண்மை. எவருமே அதை தவறு என்று நிரூபிக்க முடியாது. இதோ அது ஆவியின் வல்லமையில் இருக்கிறது. இயேசு செய்த அதே காரியங்களை அது செய்கிறது.
Here he is on picture, the same pillar of fire, moving the same fruit, same spirit, having the same emotion, same action, same signs, same wonders. There you are. Hear the voice of God this morning.
இதோ புகைப்படத்தில் அவர் இருக்கிறார். அதே அக்ரிசமமாய் அசைவாடி, அதே கனிகளை, அதே ஆவியை, அதே உணர்ச்சி வேகத்தை கொண்டு, அதே செயலை, அதே அடையாளங்களை, அதே அற்புதங்களை செய்கிறார். அதுதான் காரியம். இந்த காலையில் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள்.
And the boy said, Samuel, he said, yes, Lord. Yes, Lord, here I am. Here is your servant. Here is your servant. I'll follow.
அந்த சத்தம் சாமுவேலே என்றது. அவன், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், இதோ உம்முடைய அடியேன், இதோ உம்முடைய அடியேன், நான் பின்பற்றுவேன் என்றான்.
God bless the lady. How you say, Brother Branham, you make it awful strong. I mean for it to be strong. It's between life and death, so I must make it strong. The Lord be with you is my sincere prayer.
தேவன் அந்த பெண்மணியை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோ சகோதரன் பிரணாம், நீங்கள் அதை மட்டுமீறிய அளவிற்கு உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று கூறலாம். அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் நான் அதை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாயிருக்கிறது.
Now, before they move the furniture of the building here to have the, so that you can see the baptism, places open at all times, I want to read some right straight from the scripture so that you'll see that I'm reading.
இப்பொழுது அவர்கள் இங்கே கட்டடத்தின் அறைகலன்களை எடுப்பதற்கு முன்னர் நீங்கள் ஞானஸ்தான ஆராதனையை காண முடியும். இந்த இடம் எல்லா நேரங்களிலுமே திறந்துள்ளது. நான் வாசித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணும்படியாக நான் ஏதோ ஒன்றை சரியாக வேத வாக்கியங்களில் இருந்து நேராக வாசிக்க விரும்புகிறேன்.
Jesus Christ in the 16th chapter of St. Matthew, I believe, told Peter, I give unto you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth, I'll bind in heaven. Whatever you loose on earth, I'll loose in heaven. Do you all know that?
பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரத்தில் என்று நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நீங்கள் யாவரும் அதை அறிவீர்களா?
On the day of Pentecost when the kingdom of God had come in the fullness of its power. Do you believe that?
பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய வல்லமையின் முழு நிறைவில் வந்திருந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Peter standing now when Jesus rose from the dead, he did not have the keys of the kingdom. Is that right? He had the keys of death and hell, not the keys to the kingdom.
அப்பொழுது பேதுரு நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த போது அவர் ராஜ்யத்தின் திறவுகோள்களை வைத்திருக்கவில்லை. அது சரியா? அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருந்தார் என்று ராஜ்யத்திற்கான திறவுகோள்களை உடையவராயில்லை.
And here's what he said when he was preaching. And they were hearing these things and it hardened their heart. Here's exactly what Peter said.
அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் என்ன கூறினார் என்பது இங்கே இருக்கிறது. அவர்கள் இந்த காரியங்களை கேட்டுக் கொண்டிருந்த போது தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். சரியாக பேதுரு என்ன கூறினார் என்பது இங்கே இருக்கிறது.
Now listen closely as I read the scriptures so that you'll understand. Acts the second chapter, remember, how many was here to hear the sermon? It wasn't so from the beginning. Let's go back to the beginning and see what baptizing really is. How should we be baptized? Sprinkled, poured, or in the name of Father, Son, Holy Ghost?
இப்பொழுது நான் வேத வாக்கியங்களை வாசிக்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கூர்ந்து கவனியுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்ற செய்தியை இங்கே எத்தனை பேர் கேட்டிருந்தீர்கள்? எனவே நாம் ஆதி நிலைக்கு திரும்பி சென்று ஞானஸ்தானம் என்ன என்பதையும் உண்மையாகவே ஞானஸ்தானம் பண்ணப்படுதல் என்னவென்பதையும் பார்ப்போமாக. நாம் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும்? தெளிக்கப்பட்டா, ஊற்றப்பட்டா, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலா?
Remember, I've challenged any minister, any bishop, anybody, anywhere, anytime, to show me one scripture where any person has ever sprinkled, poured, or baptized in the name of Father, Son, Holy Ghost. It's open. It's not in the scriptures.
நான் எந்த ஊழியக்காரருக்கும், எந்த பேராயருக்கும், எவருக்கும், எங்கும், எந்த நேரத்திலுமே, எந்த ஒரு நபராவது தெளிக்கப்பட்டதாகவோ, ஊற்றப்பட்டதாகவோ, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாகவோ ஒரு வேத வாக்கியத்தை எனக்கு காண்பிக்கும்படி சவாலிட்டிருக்கிறேன் என்பது நினைவிருக்கட்டும். அது வெளிப்படையாய் உள்ளது. அது வேத வாக்கியங்களில் இல்லை.
No, it's a false made creed started by the Catholic Church. Sprinkling was formed by the Catholic Church about 600 years after the death of the last disciple.
இல்லை, அது கத்தோலிக்க சபையால் துவங்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு போலியான கோட்பாடாக இருக்கிறது. கடைசி சீஷனின் மரணத்திற்கு பின்னர் சுமார் 600 ஆண்டுகள் கழித்து கத்தோலிக்க சபையால் தெளித்தல் உருவாக்கப்பட்டது.
The Father, Son, Holy Ghost was adapted at the same time because Catholic people worshiped different gods. And they made the Trinity of the offices of God, not three gods, Father, Son, Holy Ghost. That's pagan.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதும் அதே நேரத்தில் தான் மாற்றியமைக்கப்பட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க சரங்கள் வித்தியாசமான தேவர்களை ஆராதிக்கின்றனர். அவர்கள் தேவனின் பதவிகளின் திருத்துவத்தை ஏற்படுத்தினர். மூன்று தேவர்கள் அல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அது அஞ்ஞான மார்க்கமாய் உள்ளது.
One God. Thou shalt not have no other gods before me. Hear you, O Israel, I'm the Lord your God, one God.
ஒரு தேவன் தான் உண்டு. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேலே கேள், நானே உங்கள் தேவராகிய கர்த்தர், ஒரே தேவன்.
The Jew asked us, which is your God, the Father, Son, or Holy Ghost? They're just one of them.
யூதர் எங்களிடத்தில், பிதாவா, குமாரனா, அல்லது பரிசுத்தாவியா, எது உங்களுடைய தேவன் என்று கேட்டான். அவைகள் ஒன்றே.
It's three offices that the same God has worked in, manifesting himself first in the Father, could not be touched, hung on the mountain, even the cow or animal would touch the mountain, should be killed.
அது ஒரே தேவன் மூன்று ஸ்தானங்களில் கிரியை செய்து தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதாகும். முதலில் பிதாவில் தொடப்படக்கூடாதவராயிருந்தார். மலையின் மேல் தொங்கினார். அதாவது ஒரு பசுவோ அல்லது எந்த மிருகமோ அந்த மலையை தொட்டால் கொல்லப்பட வேண்டும்.
Then he came down because he wanted to be worshipped. He got closer to man because he became the son of man. God was in him.
அதன் பின்னர் அவர் இறங்கி வந்தார். ஏனென்றால் அவர் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அவர் மனிதனுக்கு நெருக்கமானார். ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனானார். தேவன் அவருக்குள் இருந்தார்.
And when he did that, then he said, a little while and the world won't see me no more. Yet ye shall see me, for I, a personal pronoun, I will be with you, even in you, to the end of the world.
அவர் அதை செய்தபோது பின்னர் அவர், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, அதே சமயத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர். நான் உலகத்தின் முடிவு பயந்த உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன்.
Said, I come from God. What? The pillar of fire. I go back to God. He did. He did. And then when he did that, he went back to God.
நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்றார். என்ன? அக்னி ஸ்தம்பம். நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன். அவர் சென்றார். அவர் சென்றார். அதன் பின்னர் அவர் அதை கூறின போது அவர் தேவனிடத்தை திரும்பி சென்றார்.
Then we find Paul in our lesson this morning on his road to Damascus, and he found Paul down on the road, and he smote him down. And when Paul looked up, what was he? The pillar of fire again. A light that put his eyes out.
அதன் பின்னர் நாம் இக்காலையில் நம்முடைய பாடத்தில் பவுலை தமஸ்கோவிற்கு போகும் பாதையில் கண்டறிகிறோம். அவர் பவுலை வீதியில் கண்டார். அவர் அவனை அடித்து கீழே தள்ளினார். அப்பொழுது பவுல் மேல் நோக்கி பார்த்தபோது அவர் என்னவாயிருந்தார்? மீண்டும் அக்னிஸ்தம்பமாய் இருந்து ஒரு ஒளியாய் அவருடைய கண்களை குருடாக்கினார்.
Look what Jesus done when he was on earth and told the woman her sins, done all these things and said, I do nothing except the Father shows me first.
இயேசுவானவர் பூமியில் இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள். அந்த ஸ்திரீயினிடத்தில் அவளுடைய பாவங்களை கூறி இந்த எல்லா காரியங்களையும் செய்தார். அவர், பிதாவானவர் எனக்கு முதலில் காண்பிக்கிறதை தவிர நான் வேறொன்றையும் செய்கிறதில்லை என்றார்.
They asked him, said, why don't you go down there and heal them people down there? Passed through a great multitude where lame, halt, blind, and withered. He healed a man with prostrate trouble or something laying on a pallet. So why don't you make the whole bunch of them?
அவர்கள் அவரிடத்தில் கேட்டனர். அதாவது, நீர் ஏன் அங்கு சென்று அங்குள்ள ஜனங்களை குணமாக்க கூடாது என்று கேட்டனர். அவர் திரளான கூட்டத்திலூடாக கடந்து சென்ற போது அங்கே முடமானவர்களும் சப்பானிகளும் குருடர்களும் சூம்பின உறுப்புடையவர்களும் இருந்தனர். அவர் பெலங்குன்றி போன நிலையில் படுத்து கிடந்த ஒருவரை அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு கோளாறு கொண்டவனாய் ஒரு மரச்சட்டத்தின் மேல் படுத்து கிடந்த ஒரு மனிதனை குணப்படுத்தினார். அப்பொழுது, நீர் ஏன் அவர்களுடைய முழு கூட்டத்தையும் சொஸ்தமாக்க கூடாது என்று கேட்டனர்.
He said, verily, verily, St. John 5:19 now. Verily, verily, I say unto you, the Son can do nothing in himself, but what he sees the Father doing, that doeth the Son.
அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்றார். பரிசுத்த யோவான் 5:19 இப்பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்றார்.
Here he has come again in this last days. The scientific world can't denounce it. The church can't denounce it. Here it is, come right back into the church and doing the same thing. The Spirit, God wants those who will worship in the Spirit and in the truth. Here he is.
இதோ இந்த கடைசி நாட்களில் அவர் மீண்டும் வந்திருக்கிறார். விஞ்ஞான உலகம் அவரை குற்றம் சாட்ட முடியாது. சபையானது அவரை குற்றம் சாட்ட முடியாது. இதோ அவர் சபைக்குள்ளாக திரும்ப வந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொடர்பு கொள்பவர்களை விரும்புகிறார். இதோ அவர் இருக்கிறார்.
Here's what he said on the day of Pentecost, Peter preaching.
இதோ பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கிக்கையில் அவர் கூறினது.
This Jesus has God raised up. We are all witnesses. Are we witnesses?
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் சாட்சிகளாய் இருக்கிறோமா?
Wherefore, being at the right hand of God, exalted, having received of the Father the promise of the Holy Ghost, he has shed forth this which you now see and hear.
அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார்.
For David is not ascended into heaven, but he said himself, the Lord said unto my Lord, set thou on my right hand until I make thy foes thy footstool.
தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார்.
Let therefore all the house of Israel know surely that God has made this same Jesus whom you have crucified both Lord and Christ.
ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்.
Now, when they heard this, that was the religious people. When they heard this, they were pricked in their heart. And they said unto Peter and the rest of the apostles, Man and brethren, what shall we do?
இதை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் பக்தியுள்ள ஜனங்களாயிருந்தனர். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
Shall we just go and be good? No. Watch out, Peter, you have the keys to the kingdom now. What you tell them, God said, I'll lock it in heaven when you lock it on earth.
நாங்கள் அப்படியே போய் நல்லவர்களாக இருக்கலாமா? இல்லை இல்லை, கவனியுங்கள் பேதுரு, நீர் இப்பொழுது ராஜ்யத்திற்குரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறீர். நீர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறீர்? தேவனோ, நீ அதை பூலோகத்தில் பூட்டும் போது நான் அதை பரலோகத்தில் பூட்டுவேன் என்றார்.
Peter said unto them, Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. For the promise is unto you and to your children, and to them as far off, even as many as the Lord our God shall call.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
One more scripture. 32 years after that, Paul, over here in the 19th chapter, Paul, having passed through the upper coast of Ephesus, he finds certain disciples, and he said unto them, Have you received the Holy Ghost since you believe?
இன்னும் ஒரு வேதவாக்கியம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் இங்கே 19 அதிகாரத்தில், பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
Baptist, let that sink into you. Have you received the Holy Ghost since you believed? It's a birth, not a confession.
பாப்டிஸ்டுகளே, அது உங்களுக்குள்ளே பதியட்டும். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அது ஒரு பிறப்பாய் இருக்கிறது, ஒரு அறிக்கையிடுதல் அல்ல.
We not know where there be any Holy Ghost. And he said unto what was you baptized in? They'd been baptized. Unto John.
பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள்.
Paul said to them, John verily baptized unto repentance, not for remission of sins. Unto repentance, saying that you should believe on him that is come, that is on Jesus Christ. And when they heard this, they were baptized in the name of the Lord Jesus Christ.
அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மன திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்பிற்காக அல்ல ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
And Paul laid his hands upon them, and the Holy Ghost came on them, and they spoke in tongues and magnified God.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
Now, let me take you Paul closing his epistle, Galatians 1:8.
இப்பொழுது நான் உங்களை கலாத்தியர் 1:8 கொண்டு செல்லட்டும். பவுல் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார்.
Though we are an angel from heaven, preach any other gospel unto you than that which you've already heard, let him be unto you a curse.
நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன்.
I might take you also to Corinthians, the 14th chapter, 38th verse, where it said, If any man professes to be spiritual or a prophet, let him acknowledge that what I write unto you are the commandments of the Lord. But if he be ignorant, just let him be ignorant.
நான் உங்களை கொரிந்தியர் 14 அதிகாரம் 38 வசனத்திற்கு கூட கொண்டு செல்லலாம். அங்கு இது கூறப்பட்டுள்ளது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவர் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும்.
What are we going to do about it? Every evidence. If I was in your place and had not been baptized according to Christian baptism, regardless of what my church thought or what my mother thought, I want to know what my Lord commands.
நாம் இதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு ஆதாரமும் நான் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தின்படி ஞானஸ்தானம் பண்ணப்படாதிருந்தால் என்னுடைய சபை என்ன நினைத்தாலும் அல்லது என்னுடைய தாய் என்ன நினைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என் ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார் என்பதையே நான் அறிந்து கொள்ள விரும்புவேன்.
Lord Jesus, it's yours now, and I pray that you'll work on every heart and give these who are in the pool to be baptized the Holy Spirit as they wait upon you.
கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது இவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நீர் ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உமக்காக காத்திருக்கையில் ஞானஸ்தானம் பண்ணப்படும்படி தொட்டியண்ட இருக்கிற இவர்களுக்கு பரிசுத்தாவியே அருளும்.
In Jesus name we commit the crowd to you that on that day Lord may I not be guilty but free from the blood of all men, not standing by some tradition or some denomination or organization but standing by your word. Amen.
நாங்கள் இந்த கூட்டத்தை இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, அந்நாளில் எல்லா மனுஷருடைய இரத்தப்படிக்கும் நீங்களாகி குற்றவாளியாய் இல்லாதிருப்பேனாக. ஏதோ ஒரு பாரம்பரியத்தினால் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினால் அல்லது ஸ்தாபன அமைப்பினால் நிற்காமல் உம்முடைய வார்த்தையினால் நிற்பேனாக. ஆமேன்.